எல்லாம் வல்ல அன்னை பராசக்தி திருவர் கல்வினாலும் இங்கு நிறைந்திருக்கும் சத்குருவினர்களாலும் நம்முடைய பிருஹத் ஆரண்ய உபநிஷத்தில் கடந்த வாரத்தில் நாம் ஆத்மாதான் ஸ்திதி சிருஷ்டி லய காரணம் அப்படின்னு பார்த்தோம். அதாவது இந்த ஒட்டுமொத்த இருப்புக்கு ஸ்திதி இருப்புக்கு எது காரணம்னா ஆத்மாதான் காரணம். இப்போ இந்த மந்திர இந்த மந்திரங்கள் மூலமாக வந்து இங்கே இந்த ரிஷி நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த ஒட்டுமொத்த இருப்புக்கு ஒட்டுமொத்த வாழ்வுக்கு எப்படின்னு ஆத்மா காரணமாகுதுன்னு நமக்கு புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், ஒரு ஆத்மார்த்த வாழ்க்கை வாழணும் அப்படின்ற எல்லோருக்குமே ஒரு பெரிய விருப்பம் இருக்குது. இப்படி எல்லோருக்கும் உள்ள பெரிய சம்சாரம் என்னென்னா, இந்த உலகில் நாட்டங்கள் ஏற்படுற என்ன அந்த விருப்பங்களை விட பெரிய சம்சாரம் நமக்கு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு ஆத்மார்த்த வாழ்க்கை வாழ முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கு இல்லையா. அந்த ஒரு ஏக்கத்துக்கு, அந்த ஒரு என்ன விருப்பத்துக்கு இந்த மந்திரங்கள் எவ்வளோ உறுதுணையாக இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிருஹத் ஆரண்ய உபநிஷத்தில் இங்கே ஆத்மார்த்த வாழ்க்கை அடிக்கடி நம்ம பேசுவோம். ஒன்று லௌகீக வாழ்க்கைன்னு சொல்கிறோம், அப்போ உலகியல் வாழ்க்கைன்னு சொல்கிறோம், அப்புறம் ஆத்மார்த்த வாழ்க்கை ஒன்று வாழணும். நமக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய குறையாகவே இருக்குன்னு அப்படிப்பட்ட வாழ்க்கை என்னால் வாழ முடியலன்றது மாதிரி இல்லை. எல்லா மனிதர்களுக்கும் வந்து என்ன சொன்னால், சம்ஹவ் வி ஆர் இன்ட்ரொடியூஸ் டு என்ன ஒரு ஒரு ஒன்று முதல்ல வந்து ஒரு ஒரு சமய வாழ்க்கை, ஒரு ரிலீஜியஸ் லைஃப், மெல்ல மெல்ல ஒரு ஆன்மீக வாழ்க்கை. அப்போ ஆன்மீகம்ன்ற வார்த்தைக்கு நம்ம வந்து எந்த வகையில் புரிஞ்சுக்கிட்டா, இந்த இப்போ நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்து என்ன திருப்தியாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், எல்லோரும் மாதிரி நம்மளும் வந்து நல்ல மனுஷனாக வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு ஒரு என்ன ஏக்கம் நம்மக்கிட்ட இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தில் நாம் மனிதர்கள் மட்டுமே தான் வந்து இந்த மாதிரியான இந்த இறை அல்லது ஆத்மா போன்ற சப்ஜெக்ட்லாம் பேசக்கூடியவங்க. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், இவங்க வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அதிருப்தி இருந்துக்கிட்டே இருக்குது இல்லையா, ஏதோ ஒரு பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு ஒரு போதாமை அவங்களுக்கு புரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படி புரியுறது என்ன, அப்படி புரிய சரியா தப்பா, அது கூட வந்து மேபி ஹெவி பீன் பிரெயின் வாஷ்ட், அதாவது நம்ம இல்லை நம்ம இறை வாழ்க்கை வாழணும் இறை வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அல்லது ஒரு சமய வாழ்க்கையை வாழணும் அல்லது ஒரு ஒரு ஆன்மீக வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு சம்ஹவ் மேன் வந்து பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருக்கானா இந்த சித்தாந்தங்கள்னால, அல்லது உண்மையிலே அவனுக்கு அப்படி ஒரு ஏக்கம் உண்டா, அல்ல உண்மையிலே அவனுக்கு வந்து அப்படி ஒரு பெரிய ஒரு 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 பதைப்பு இருக்கா மனசில், ஒரு 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 என்ன ஒரு பற்றாக்குறையாக உணர்றானா அப்படின்னு கேட்டால், நல்லா சிந்திச்சு பார்த்தோன்னு சொன்னால், எனக்கு எல்லாம் இருக்குது இந்த வாழ்க்கையில், என்ன குறை இருக்குது எனக்கு, குறை ஒன்றும் இல்லை, நல்லா தெரியுது, நல்ல வீடு, நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல என்ன அந்தஸ்து, நல்ல வேலை எல்லாம் இருக்குது. ஆனால் அது தரக்கூடிய ஒரு சுகம் இருக்கு இல்லையா, அந்த சுகத்தையும் நான் ரொம்ப வரவேற்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சியாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். அந்த மகிழ்ச்சிக்கு அப்பால் என் மனசு பல சமயங்களில் அதுக்கு ஒரு ஏக்கம் இருக்குது, அதுக்கு ஒரு 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 அதிருப்தி, எதுலேயோ ஒன்று அதிருப்திப்படுது. இப்போ அந்த அதிருப்திக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம சிந்திக்கும் பொழுது, நிச்சயமாக என்னோடய அதிருப்திக்கு வந்து ஓகே, நான் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, நமக்கு வந்து ஒரு காரணம் தேவைப்படுது, ஒரு 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 ஸ்கேப் கோட் தேவைப்படுது. ஏன்னா அதிருப்திக்கு வந்து குடும்பம் தான் காரணம், மனைவி காரணம், கணவர் காரணம், குழந்தைகள் காரணம், இந்த சமுதாயம் காரணம், இந்த நாடு காரணம் அப்படின்னு பல இதெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய இந்த என்ன போதாமையாக இல்லை பற்றாக்குறையாக இந்த மாதிரி காரணிகளை கொண்டு வெளியில் இருக்கிற காரணிகளை கொண்டு நம்ம நிரப்பிக்கிட்டே இருக்கிறோம். அது ஒரு காலகட்டம் வரைக்கும் நமக்கு சரியான படும், சரியான அதாவது வாழ்க்கை ஒரு காலகட்டம் வரைக்கும் இதெல்லாம் சரிதான், ஆமாம் என்னுடைய எனக்கு பெரிய தொல்லையாக இருக்கிறது அது கூட இருக்கிறது தான், எனக்கு சொல்ல எனக்கு தொல்லையாக இருக்கிறது என்னுடைய வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல அதெல்லாம் நாம் என்ன பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால், நம்முடைய இந்த போதாமைக்கு இல்லை பற்றாக்குறைக்கு பற்றாக்குறையை வந்து என்ன பண்ணுவோம், நியாயப்படுத்திக்குவோம் மற்ற மூலமாக, மற்ற காரணிகள் பொது காரணங்களாக இருக்கலாம் அல்ல வெளியுள்ள காரணங்களாக இருக்கலாம். அதையும் தாண்டி இவளுக்கு யாருமே காரணமாக இல்லாத பட்சத்தில் நான் உணரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னு கேட்டால், தனிமை. ஒரு மாதிரி மனிதன் மட்டும்தான் அந்த தனிமையை வந்து மற்றதெல்லாம் பாருங்கள், மற்ற வார்த்தை ஒன்று சொல்கிறோம், மேன் இஸ் அ சோஷியல் எனிமல்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ எனிமல்னால் என்ன அர்த்தம்னா, இட் ஆல்வேஸ் சோஷியலைசஸ், அது கூட்டத்தோடு தான் இருக்கும், அப்படி ஒரு அர்த்தம் அதில் புரிஞ்சிருக்கு இல்லையா. எனிமல்னால் அதாவது மிருகம்னா என்னென்னா, அது தன்னுடைய கூட்டத்தோடு தன்னுடைய குழாமோடு அது வாழ்ந்துகிட்ருக்கும். அப்போ கூட்டத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மை வந்து மற்ற எல்லா ஜீவராசிகளும் உண்டு. ஆனால் மனிதன் மட்டும்தான் வந்து, அஃப்கோர்ஸ் முதல்ல வந்து கூட்டத்தோடு தான் வாழ்ந்துட்டுருக்கான், அப்புறம் ஆனால் கூட்டத்தை விட்டு தனித்து நிற்கக்கூடிய, தனித்து சரிந்தது ஒரு கல் அப்படின்னு, தனித்த சரிந்த கல்லாக வந்து நாம் வந்து ஒரு நிற்கக்கூடிய ஒரு தனிமையை அல்லது ஒரு என்ன போதாமையை உணரக்கூடிய மனுஷன் மட்டுமே. அதனால தான் இவனுக்கு இறை தேவைப்படுகிறதா, அதனால தான் இவனுக்கு வந்து ஆன்மீகம் தேவைப்படுகிறது. இல்லை முதல்ல நம்முடைய இந்த பிரத்யேக அல்லது விசேஷ தன்மையை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். யார் எந்த ஜீவராசிகளும் அனுபவிக்காத ஒரு தனிமையை அல்லது எந்த ஜீவராசிகளும் அனுபவிக்காத ஒரு துன்பத்தை, ஒரு சம்சாரத்தை நம்ம அனுபவிக்கிறோம். முதல் மற்றதுக்கெல்லாம் வந்து உடல் சார்ந்த துன்பம் தான், மனுஷனுக்கு மட்டும்தான் அகம் சார்ந்த துன்பம் இருக்குது. அவனுக்கு தான் மனசுன்னு ஒன்று இருக்குது. அந்த மனசு வந்து என்ன பண்ணுதுன்னா, எதை வேணாலும் அதை கற்பிச்சுக்கும். எவ்வளோ சின்ன கஷ்டத்தை ரொம்ப பெருசாக காட்டிக்கூட தன்மை இந்த மனசுக்கு உண்டு. அப்போ அப்படி சிந்திக்கும் பொழுது தான் இவனுக்கு என்ன தேவைப்படுச்சுன்னா, மனித வாழ்க்கை அப்படின்றது. அதனால தான் வள்ளுவர் போன்றவர்கள் அதை சிந்திக்கும் பொழுது என்னது, இந்த உலக வாழ்க்கை போதுமா அப்படின்னு கேட்டால், இந்த உலக வாழ்க்கை வந்து இங்குள்ளவங்களுக்கு இங்கே பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்றாரு. அப்போ ஏதோ ஒன்று அவர் உணர்றாரு, அவ்வுலகம்ன்றது அக உலகம்தான் அர்த்தம். நான் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அது அவ்வுலகம் சொல்கிறாரு. நம்ம அதுவும் வள்ளுவர் போன்றவர்கள் பெருசாக சொர்க்கம் நகரத்தை பற்றியெல்லாம் ரொம்ப சிந்திக்கிறது இல்லை. பையத்தில் வாழ்வர் வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படும்னு சொல்லிட்டு, அப்போ இங்கே வாழக்கூடிய வாழ்க்கை தான் பெருசாக அறம் பொருள் இன்பம் வீடு பேசுகிறார். அப்போ இதுக்கு அப்பாற்பட்டு அவர் பேசலைன்னா அதுவும் பேசுகிறார், யான் எனது என்று செருக்கிருப்பான் வானூர்க்கும் உயர்ந்த உலகம் புகும். நூறு குரல் இருக்குது. இங்கே உள்ள வாழ்க்கையை பற்றி சரியாக, இங்கே வாழ்கிறதே தான் ஒரு ஆத்மார்த்த வாழ்க்கைன்னு சொல்லுகின்ற, அதை நீ கண்டறியக்கூடிய விடுதலையோ அல்லது நீ கண்டறியக்கூடிய பேர் இன்பமோ இந்த அறம்பொருள் இன்பத்திலே இருக்குது. அதை நிறைவா நீ பண்ணிட்டா நீ தெய்வம்னு சொல்லக்கூடிய வள்ளுவன் அதையும் தாண்டி ஒரு இடத்துல சொல்கிறாரு, யான் எனது என்று சிறுக்கிருப்பான் வானூர்க்கும் உயர்ந்த உலகம் போகணும் ஒரு வார்த்தை வச்சுருக்கார். அப்போ எல்லோருக்குமே ஒரு விஷயம் தெளிவாக இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், அகம் சார்ந்த வாழ்க்கைன்னு மனுஷன் அனுபவிக்கக்கூடிய இந்த சம்சாரம் அப்படின்னு சுவாசம் பேசக்கூடியது எது அப்படின்னு சொன்னால், இந்த அவன் உணரக்கூடிய அந்த துன்பம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த தனிமை இல்லை. அவன் தனிமை எப்பொழுதுமே வந்து இவன் வந்து இவனுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ தனிமை, அப்புறம் தான் நம்ம பாட்டெல்லாம் வருது இல்லையா, தனிமையிலே இனிமே காம முடியுமான்னு சொல்லி இந்த பாட்டெல்லாம் வந்து அதனுடைய வெளிப்பாடு தான். நல்லா பாருங்கள் இல்லையா, இதனுடைய வெளிப்பாடு தான். இருந்தாலும் கூட தொடர்ந்து இவன் தனிமையை வந்து இவன் அனுபவிக்கிறான். அனுபவிக்கும் பொழுது சரி, இந்த தனிமையை போக்கக்கூடிய தன்மை ஏதாவது இந்த உலகத்தில் இருக்கான்னு பார்க்கும் பொழுது தான் மெல்ல, ஏன் மனுஷன் மட்டும் தனிமையை உணர்றான், ஏன்னு கேட்டால் மனுஷனுக்கு மட்டுமே நுண்ணுணர்வு உள்ளது. உனக்கு நுண்ணறிவு நுணுக்கரிய நுண்ணியனேன்னு சொன்னார் பாருங்கள். அப்போ மாணிக்க வாசகர் ஏன் வந்து சரி போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அரசை விட்டு ஆண்டவனை தேடி ஓடுறாரு? ஏன் தாய்மான சுவாமிகள் அவ்வளோ பெரிய என்ன கோட்டையை விட்டு ஒடியே போகிறாரு? அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு என்ன புரியுது அப்படின்னு கேட்டால், அப்போ மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த நுண்ணுணர்வு இருக்குது இல்லை, நுட்பமான ஒரு உணர்வு. அது எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு கேட்டால், அது வந்து அந்த நுண்ணுணர்வு வந்து ஏதோ ஒரு ஒரு என்ன ஒரு சமநிலையை நாடக்கூடிய அல்லது மனம் வந்து ஒத்திசைவு ஒரு இசைவு நாடக்கூட ஒரு தன்மை மனசுக்கு உண்டு. அதை தேடி தேடி தேடுறது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஆத்மார்த்த வாழ்க்கைன்னு சொல்கிறோம். முதல்ல இதை நாம் வந்து உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு வேட்கை நமக்கு இருக்கா, இப்படிப்பட்ட ஒரு தேடல் நமக்கு இருக்கா, நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இந்த வாழ்க்கைக்குள்ளே வர்றது பெட்டர். சும்மா ஆத்மார்த்த வாழ்க்கை அப்படின்னு சொன்னால், அப்புறம் ரொம்ப காலமாக இந்த ஆத்மார்த்த வாழ்க்கையில் அப்படி நான் இந்த இந்த தெய்வீக வாழ்க்கையில் இருந்துட்டேன், இருந்தாலும் எனக்கு எந்த விதமான அனுபவமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இதை பற்றி நமக்கு என்ன இருக்குன்னு சொன்னால், இங்கே வந்து இதை பற்றி வந்து நமக்கு குறைபாடுகள் தான் இருக்கும். நமக்கு என்ன இருக்குன்னு சொன்னால், இங்கே வந்து நமக்கு வந்து அது சரி போகாமல் இருக்கும். அதனால் இதை சரியாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இதற்கான பதில்கள் அல்லது இதற்கான கண்டறிதல் வந்து எங்கே கிடைக்கும்னு கேட்டால், நம்ம சாஸ்திரங்களில் பெரியவங்க சிந்திச்சு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது தான், அப்போ சரி இங்கே இருக்கிறதெல்லாம் என்ன, இதெல்லாம் யாது, நான் யார், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வருது இல்லையா. அப்போ நான் யார் அப்படின்றதில் நான் எனக்கு நல்லா தெரியுது, நான் ஒரு மனுஷன் சொல்லிட்டு இல்லையா, எனக்கு ஆசாபாசங்களுடைய மனுஷன் தெரியுது. அதையும் தாண்டி எனக்கு இருப்புக்கு ஏதாவது சத்தியத்துவம் உண்டா, அதையும் தாண்டி நான் இருக்கக்கூடியவனா, இது மட்டும்தானா, இதையும் தாண்டி ஒரு அக வாழ்க்கைன்னு சொல்கிறோம், ஒரு ஆத்மார்த்த வாழ்க்கைன்னு சொல்கிறோம், அப்படி ஒன்று எனக்கு இருக்கான்னு கேட்டால், இந்த குவெஸ்டனை தான் வந்து உபநிஷத் போன்ற சாஸ்திரங்களை அட்ரஸ் பண்ணுது. முதல் இந்த இடத்துக்கு வந்து நிற்கணும் நாம். அப்படி இங்கேருந்து வந்து நம்ம ஒரு புறப்பாடு இருக்குது நமக்கு, அதை புரிஞ்சுக்கிட்டால் தான் உபநிஷத் போன்ற சாஸ்திரங்கள் நமக்கு புரியும். இல்லாட்டி உபநிஷத் வந்து சும்மா வரும், வெறும் வந்து ஏதோ சில நமக்கு தெரியாத சில செய்திகளை சொல்லக்கூடிய ஜஸ்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன், இன்னும் இஸ் வில் பி மோ மோ இன் மோ இன்ஃபார்ம்ட் பர்சன், அவ்வளோதான். அப்போ இது இன்ஃபர்மேஷன் இல்லை, திஸ் இஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது வந்து நம்மளை வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு அறிவு இந்த உபநிஷம் நம்ம கொடுக்குமா அப்படிங்கிற நம்ம தேடி பார்க்குறோம். அப்படி தேடி பார்க்குறதுல தான் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த நமக்கு எப்போ நாம் திருப்தியாக இருப்போம்னு சொன்னால், உபநிஷம் வாக்கியம் சொல்லுது சர்வாத்ம பாவம், எல்லா உயிர்களிலும் மண் உயிரை தன்னுயிர் போல் நினை, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பாருங்கள் பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, மண் உயிரை தன்னுயிர் போல் நினை, மண் உயிரெல்லாம் வந்து இந்த எனக்கு எப்போ நான் திருப்தியாக இருப்பேன்னு சொன்னால், நான் எப்போ வந்து இந்த சர்வ ராசிகளும் அந்த சர்வ உயிரினங்களும் நான் அப்படின்ற ஒரு சர்வாத்ம பாவம் நமக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், அதாவது சர்வாத்ம பாவம் சொன்னால் எல்லா இடத்துலையும் ஆத்மாவை பார்க்குறது. அடிக்கடி நான் சொல்கிறோம்ல, ஆத்மா எங்கே பார்க்குறது, தன் இடத்துல மட்டும் தான் பார்க்குறோம், எல்லா இடத்துலையும் பார்க்கணும். பார்த்தா நமக்கு இப்போ நம்மளுடைய சம்சாரம் என்ன, நம்முடைய சம்சாரம் ஆகுது விஷயங்கள், விருப்பு வெறுப்புகள் இருக்குது, அதை தாண்டி இந்த வாழ்க்கையை என்னால் வந்து கிரகிக்க முடியுமா, அந்த வாழ்க்கையை நான் வந்து உள்வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு வேட்கை எனக்கும் இருக்குது. ஏன்னா இந்த ராகதேஷத்தை வச்சுக்கிட்டு நான் சந்தோஷமாக இருந்தால் பரவாயில்ல, இந்த ராகதேஷம் வந்து என்னை என்ன பண்ணுதுன்னு சொன்னால், என்னை சதா சீண்டிக்கொண்டே இருக்கின்றது, அதனால் எனக்கு பெரிய நிம்மதி இல்லை. என்னுடைய கோபம், என்னுடைய தாபம், என்னுடைய வருத்தம், இதெல்லாம் வந்து என்னை வந்து தொடர்ந்து என்ன துன்புறுத்துது. அதனால் அதிலேருந்து வெளிவாகிற ஒரு பெரிய ஏக்கம் இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம வந்து ஆன்மீக வாழ்க்கைன்னு சொல்கிறோம். அது அந்த ஏக்கத்தை தான் நம்ம சம்சாரம்னு சொல்கிறோம். சம்சாரம்ன்றது உலகியல் கஷ்டங்கள், உலகியல் துன்பங்கள் சொல்லலை. எது சம்சாரம்னா, ஒரு நல்ல சாதகனுக்கு எது சம்சாரம் அப்படின்னு சொன்னால், இந்த என்னுடைய விருப்ப வெறுப்புகளே சம்சாரம், என்னுடைய விருப்ப வெறுப்புகளே எனக்கு சம்சாரம். அப்படி விருப்ப வெறுப்புகளின்றி எல்லாவற்றையும் சமமாக பார்க்கக்கூடிய சமத்துவம் யோக உச்சியத்தே, அதாவது ஒரு ஒரு சமமான மனநிலை எனக்கு வந்து ஏற்படுமா அப்படின்னு நாம் அதை துருவி துருவி ஆராய்ஞ்சிக்கிட்டே இருக்கோம். அப்படிப்பட்ட ஆராய்ச்சிக்கு வந்து பதில் சொல்லக்கூடியது எதுன்னு கேட்டால் உபநிஷத் போன்ற சாஸ்திரங்கள். அப்போ இங்கே உபநிஷத் எப்படி ஸ்டார்ட் பண்ணுதுன்னா, முதல்ல என்ன சொல்லுது, இந்த இருப்புக்கு ஸ்திதி என்றால் பாருங்கள், மூணு ஸ்திதி, சிருஷ்டி, ஸ்திதி, லயம்னு சொல்லுவோம். சிருஷ்டி என்றால் படைப்பு, முதல் படைப்பு தான் வரணும், ஆனால் இங்கே ஸ்திதியை முதல் பேசுது. அது கூட ஒரு காரணம் இருக்குது, பிறகு பார்ப்போம் நாம். ஸ்திதினா என்ன, சிருஷ்டி, ஸ்திதி, லயம்னு சொல்லுவோம், ஆனால் இங்கே வந்து முதல் படைப்பை சொல்லாமல் முதல் இருப்பை சொல்லுது. ஏன்னா அதுக்கு உபநிஷத் கேட்குது, இருப்பு இல்லாமல் எப்படி படைக்க முடியும்னு சொல்லிட்டு, முதல் இருக்குன்னா அப்படி தான் படைக்கவே முடியும் இல்லையா, சிருஷ்டி ஏற்படும். அதனால் ஸ்திதியை முதல் பேசுது. அப்போ ஸ்திதி எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், அது எப்படி இருக்குது, இந்த ஒட்டுமொத்த உலகம் நம்முடைய இருப்பு இருக்கு இல்லையா, அது என்ன காரணம் என்று நம்ம இங்கே சிந்திக்கும் பொழுது, இதுதான் வந்து எல்லாவற்றுக்கும் வந்து என்ன சாமானிய காரணம், விசேஷ காரணம் சொல்லி மூன்று உதாரணங்கள் நினைப்பு வச்சுருக்கேன். இப்போ போன வாரம் நம்ம பார்த்தோமே என்ன, துந்துபி அப்படின்ற ஒரு தாளம் தப்பு, அது ஒரு சங்கில் இருக்கிற சப்தம், ஒரு வீணையில் வர சப்தம். மூணுலேயும் எப்படி இருக்குது, மூணுலேயும் வந்து என்ன இருக்கும், சப்தம் சத்தம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நுணுகி கேட்கும் பொழுது என்ன இருக்கும், ஓ இது வீணைன்னு தெரியும், இது சங்குன்னு தெரியும், அல்லது இது வந்து தப்புன்னு தெரியும் நமக்கு, மோளம் இந்த தாள மோளம்னு சொல்கிறோம்ல அது அதுன்னு தெரியும் நமக்கு. இன்னும் நுணுகி விசேஷமாக பார்த்தோம் சொன்னால் இந்த ராகம், இது வந்து இந்த இசை, இந்த ராகம்னு தெரியும் இல்லையா, அப்படி இந்த தாளம் அப்படின்னு தெரியும் நமக்கு நுணுகி நுணுகி பார்க்கும் பொழுது. ஆக இங்கே என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு உபாதாரண காரணம் அப்படின்னா மெட்டீரியல் காஸ் உபாதான காரணம் ஒன்று சொன்னோம். அப்படி நிமித்த காரணம் வந்து என்ன, எஃபிஷியன்ட் காஸ். இப்போ உபாதான காரணம்னா அடிப்படை காரணம், இந்த ஒட்டுமொத்த இருப்புக்கு, இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு, பிரபஞ்சத்துக்கு எது காரணம் சொன்னால், எது வந்து அடிப்படையாக இருக்கோ அது உபாதான காரணம். அந்த உபாதான காரணம் எப்படி இருக்குன்னு சொன்னால், அது வந்து முதல்ல வந்து சாமானிய சப்தமாக இருக்குது, அப்புறம் விசேஷ சப்தம்னு சொல்லிட்டு ரெண்டாக போன வாரம் நம்ம சிந்தித்து பார்த்தோம் கொஞ்சம் இதை. இப்போ இங்கே நமக்கு என்ன சந்தேகம்னு சொன்னால், இது இந்த இப்போ இது நம்ம ரெண்டு விஷயத்தை பார்த்தோம். ஒன்று வந்து முதல்ல இந்த வார்த்தையெல்லாம் மறந்துடக்கூடாது, ஏன்னா ஸ்ரோதவ்யக மந்தவ்யக நிதித்தியாசன் தவ்யக இதில் தான் வந்துச்சு. முதல்ல கேட்கணும்னு சொன்னாங்க, கேட்டு அதெல்லாம் முடிச்சுட்டோம் நம்ம. இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னா, கேட்ட விஷயங்களை உள்வாங்கிக்கிட்டதில் எனக்கு என்ன இருக்குது, எனக்கு வந்து பெரிய மனத்தடை இருக்குது, அல்லது புரிஞ்சுக்கிறதுல எனக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது. அப்போ மனநம் எதுக்கு, இது இப்போ இங்கே இந்த உபாதான காரணத்தை நம்ம பேசுகிறது எதுக்குன்னு கேட்டால், இது மனன சாஸ்திரம். மனநம்னா இது வரைக்கும் நம்ம கேட்டது ஸ்ருதி, அதை கேட்குறது மட்டும்தான். இப்போ இதை வந்து புரிஞ்சுக்கிறது என்ன புரிஞ்சுக்க போகிறோம், இந்த ஒட்டுமொத்த இருப்பு, இந்த ஒட்டுமொத்த படைப்பு, இந்த ஒட்டுமொத்த லயம் இருக்குது இல்லையா, இதை வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்க, இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, உண்மையிலேயே வந்து என்னுடைய இருப்புக்கு வந்து ஆத்மா தான் வந்து ஆதாரமா, அதுதான் அதிஷ்டானமா, அதான் அந்த சப்ஸ்ட்ரக்டம் வந்து அடிப்படை இருக்கிறது அதுதானா அப்படின்னு எனக்கு வந்து சந்தேகங்கள்லாம் இருக்குது. இப்போ அந்த சந்தேகம் நான் போக்கணும். இப்போ அப்படி போக்கணும்னு சொன்னால் என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னால், இந்த 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 உபாதான காரணம் தான் ஸ்தி காரணம் இருக்கு இல்லையா. இதை பார்க்கும்பொழுது நமக்கு என்ன ஏற்படணும் அப்படி சொன்னால், நமக்கு வந்து ஒரு இந்த உலகத்துக்கு ஆத்மா தான் காரணம்னு சொன்னால் நமக்கு என்ன ஏற்படணும், சர்வாத்ம பாவம் ஏற்படணும். ஆனால் ஏற்படலை. மண்ணுயிரை தன்னுயிர் போல் நினைன்னு சொல்கிறாங்களே, அப்படி ஏற்படலை எனக்கு. நான் வேறு நீ வேறு தான் தோணுது இல்லையா. இப்போ இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு அது ஏற்படணும். அது ஏற்படாத பட்சத்தில் நான் என்ன பண்ணணும் சொன்னால், இந்த மனனத்தின் மூலமாக, இந்த விசாரத்தின் மூலமாக மெல்ல நான் புரிஞ்சுக்க போகிறேன் இதை. இதுதான் நம்முடைய சவால் இது. இப்போ சரி, எப்படி புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், இதை இந்த ஆத்மாவின் சொரூபம் அல்லது இந்த ஆத்மானே எடுத்துக்கணும். நம்ம பிரம்மத்துக்கெலாம் போக வேணாம், அப்புறம் பார்ப்போம் அதெல்லாம். முதல் அந்த ஆத்மா ஸ்வரூபம் என்ன அப்படின்னு சொன்னால், அது வந்து என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டால், அதுதான் அந்த உலகமாக இருக்குது. உலகம் ஆனாய் போட்டு ஒட்டுமொத்த உலகம் எதுனா ஆத்மா தான் இருக்குது. ஆத்மா ஆனால் ஆத்மா இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு தெரியலையே எனக்கு ஆத்மா. நீங்கள் சொல்கிறீங்க ஆத்மஸ்வரூபம் தான் சொல்கிறீங்க, ஆனால் அந்த ஆத்மஸ்வரூபத்தை வந்து நான் உணரலையே, எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்டால், நமக்கு அது என்ன ஏன் தெரில அப்படின்னு சொன்னால், இப்போ இருத்தல் இருக்கு இல்லையா, அது எப்படின்னா இருத்தலுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், அது ஒரு வஸ்துவாக இல்லை, அது ஒரு பொருளாக இல்லை. புத்தகம் இருக்குது, பேனா இருக்குது, மைக் இருக்குது இல்லையா. அப்போ எது இருக்குது அப்படின்னு கேட்டால், புத்தகம் வந்து புத்தகமாக தான் இருக்கும், புத்தகமாக இருக்குது. அப்புறம் வந்து கிழிச்சோம்னு சொன்னால் அது புத்தகம் இல்லை, அது தாளாயிரும். எரிச்சுன்னு சொன்னால் அது என்னாயிரும், சாம்பலாயிரும் இல்லையா. ஆனால் என்ன இருக்குதுன்னு கேட்டால், புத்தகம் இருக்கின்றது, தாள்கள் இருக்கின்றன, சாம்பல் இருக்கிற இருப்பு மட்டும் இருக்கே தவிர அதன் ஃபார்ம் மாறிக்கிட்டே இருக்குது. நாம் என்ன தான் வந்து எதையும் நாம் வந்து அழித்தாலும், அதனுடைய நாம ரூபம், அதாவது பெயரும் வடிவமும் தான் மாறுதே தவிர அது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணாலும், நாம் வந்து என்ன பார்க்கலன்னு சொன்னால், நாம் அது வந்து புத்தகமாக பார்க்குறோம், நாம் வந்து அதை வந்து என்ன தாளாக பார்க்குறோம், நான் சாம்பலாக பார்க்குறோம். ஆனால் இருப்புக்கு எந்த விதமான எந்த விதமான நாசம் இல்லாமல் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக ஆத்மாவின் இருப்பு என்பது என்ன? நிராகரிக்கப்பட முடியாதது. நம்ம கண்ணுக்கு அதான் திருமலை ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, மரத்தை ஒரு குழந்தை விளையாண்டுட்டுருக்கு, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பறத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பறத்தை மறைத்தது பார்முதல் பூதம். வரும் அப்போ ஒரு குழந்தை ஒரு யானையை விளையாண்டுட்டுருக்கு, அது என்ன யானைன்னு தான் நினைக்குது, ஆனால் மரம் என்னாச்சு? ஆனால் அடிப்படை என்னவாக இருக்குது? மரம் தான், ஆனால் மரத்தை அது பார்க்குறது இல்லை. ஏன் பார்க்குறது இல்லை? ஏன்னு சொன்னால் யானைன்னு பார்த்துருச்சு, அதுக்கு என்ன இருக்குது? அதுக்கு வந்து அந்த ஞானம் இல்லாதனால அது பார்க்குறது இல்லை. அப்போ நம்ம எதை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்குன்னு சொன்னால், இப்போ என்ன சொல்கிறாரு, நம்ம சொல்கிறோம்ல, இல்லை ஆத்மாவை என்னால் பார்க்க முடியலையே, ஆத்மாவை என்ன என்னால் வந்து கிரகிக்க முடியலையே, அதை அனுபவிக்க முடியலேன்னு சொன்னால், அந்த குழந்தை மரத்தை தான் தொட்டுட்ருக்கு, ஆனால் யானை நினச்சிட்ருக்கு, மரத்தை தான் அனுபவிச்சிட்ருக்கு ஆனால் யானையை அனுபவிச்சிட்ருக்குன்னு நினைக்கிது, மரத்தை தான் அது வந்து என்ன என்ன பயன்படுத்திகிட்ருக்கு ஆனால் அது என்ன 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 நினைக்கிது, யானையை நாம் வந்து பயன்படுத்தணும்னு நினைக்கிது. அதுபோல் நாம் நல்லா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், நாம் ஆத்மாவைத்தான் என்ன எல்லாவற்றிலும் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம், நாம் ஆத்மாவைத்தான் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம், ஆத்மாவைத்தான் நாம் வந்து என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு இந்த என்ன நாம ரூபங்களை வந்து அபிமானம் இருக்கிறதுனால நாம் ரூபமாக பார்க்குறோம். இதுதான் இதனுடைய லாஜிக், இந்த ரீசனிங் இருக்குல்ல. இப்போ பாருங்கள், உபனிஷத்து வந்து மன்னத்தில் என்ன பண்ணுன்னு சொன்னால், அடிப்படை காரணங்களெல்லாம் சொல்லி நீ நம்ம சொல்கிறோம்ல, ஏன்னா ஆத்மா அனுபவம் இல்லைன்னு. ஏன் ஆத்மா அனுபவம், அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால், சரி தான் உங்களுக்கு தெரியுது, அப்போ எனக்கு ஆத்மா அனுபவம் இருக்கணும்னு நான் கேட்டேன்னா, ஆத்மா என்பது ஆத்மா அனுபவம் ஏன் இல்லைன்னு ஏன்னு சொன்னால், நம்ம ஆத்மாவே இருக்கிறதுனால அந்த அனுபவம் நமக்கு இல்லை. ஏன்னா நான் அனுபவிக்கிறவனே நான் தானே, நான் அந்த அனுபவமாகவே நான் இருக்கின்றேன், அதனால் எனக்கு ஆத்ம அனுபவம் இல்லை. அதை அனுபவிக்க முடியுமா பார்க்க முடியுமா என்றால் அது முடியாது, என்னென்னா நாம் அதுவாகவே இருக்கின்றோம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், சில சொல்கிறாங்களே, இல்லை நான் எல்லாம் பார்க்குறேன் ஆனால் ஆத்மாவை பார்க்க முடியல அப்படின்னு. ஆத்மா பார்க்க முடியாது, ஏன் அதுவாக நாம் தானே இருக்கிறோம், எப்படி நம்ம பார்க்க முடியும்? அதனால் நான் எப்போ அப்போ ஆத்மாவை பற்றியோ இறையை பற்றியோ நமக்கு எப்பேற்பட்ட கருத்து இருக்குது அப்படின்னு சொன்னால், அது நம்முடைய புலன்களுக்கு பார்க்கக்கூடியது அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை நாம் அது இப்போ மரத்தை, இப்போ நல்ல எக்ஸாம்பிள் இதுதான், மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறந்தது மாமத யானை, பறத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பறத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். இந்த இது மூலம் நல்லா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால், இங்கே நாம் பயன்படுத்துறதால் நாம் என்னவாக இருக்கோம் அப்போ எதை பயன்படுத்திக்கிறோம், ஆத்மாவை தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம், ஆனால் ஆத்மா தெரியாமல் இருக்கிறதுனால. ஆனால் தனிச்சு அது ஒரு ஆத்ம தரிசனம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ தியானத்தெல்லாம் வந்து என்ன ஆயிடுதுன்னு சொன்னால், மற்ற சம்பிரதாயங்களில் உள்ள ஒரே குழப்பம் என்னன்னா, ஆத்மான்ற தனிப்பட்ட ஒரு தரிசனம் நம் கண்ணால் பார்க்கக்கூடியதுன்னு. நாம் அதுவாகவே இருக்கிறதுனால எப்படி நம்ம போய் பார்க்க முடியாத, நான் அப்படியே எனக்கு தெரியும், என் உடம்பை பார்க்க முடியும், என் மனசை பார்க்க முடியும், என் அறிவும் எனக்கு தெரியுது, நான் அப்படின்றது வந்து நான் வந்து என்னுடைய அனுபவமாகவே இருக்கிறதுனால தனிச்சு அனுபவிக்கிறோம். நம்மளை பாரு, நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், நம்மளை நம்ம அனுபவிக்க முடியுமா? சிம்பிள் லாஜிக் தான். அப்போ மனநம் என்ன செய்யணும்னா, மனநம் தேவையான வாத பிரதிவாதங்களை கொடுத்து நம்மளை வந்து என்ன செட்டில் பண்ண வைக்கும். எப்படி நான் கடைசி வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருப்போம், இன்னும் என்ன ஆத்ம தர்ஷனம் ஏற்படலை, ஆத்ம தர்ஷனம் ஏற்படலை, இந்த இது பெரிய குறையாகவே வந்து நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆத்ம தர்ஷனம் என்பது தனியாக ஏற்படுவதில்லை. அது ஏனென்றால் ஆத்மா நம்மளால் வந்து பார்க்க முடியாது, ஏனென்றால் அங்கே என்ன இல்லை, இருமை இல்லை. அதனால தான் வந்து என்னென்னு சொல்கிறோம், துவைதம் இல்லை, அதான் இது அத்வைதம்னு சொல்கிறோம். அத்வைதம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டால், நான்றது தான் அத்வைதம். இதுதான் இது வரைக்கும் நாம் பார்த்த போன மந்திரத்தை, அதாவது 9, 8, 9, 10 இந்த மந்திரங்களில் வந்து நாம் என்ன பார்க்க போகிறோம் சொன்னால், இந்த ஒட்டுமொத்த ஸ்திதி என்ன, சிருஷ்டி லயம், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய இருப்பு படைப்பு அப்புறம் அழிவு, இது மூணை வந்து சிந்திக்க போகிறோம் நம்ம. இதை பற்றி இங்கே சிந்திக்கப்படுகின்றது. அதனால் நாம் வந்து எப்படி இருக்கோம், நாம் நம்ம ஒட்டுமொத்த இந்த இருப்புக்கு எது எது காரணம் சொன்னால் நான் இங்கே இந்த ஆத்மா தான் உபாதான காரணமாக இருக்கின்றது. ஆத்மா தான் இங்கே வந்து என்ன காரணமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அடிப்படை காரணமாக இருக்குது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறோம், நான் அப்படின்ற ஒரு உணர்வு ஒன்று. சரி, இது இப்போ ஸ்திதி முடிஞ்சிச்சு. அடுத்து இந்த இந்த இதில் வந்து அடுத்து இது இது சத்து சத்து நம்ம ஸ்திதி என்பது சத்து. அடுத்து அடுத்து அது அறியறது யார்? நான் அறிகிறேன். சித் சுரூபமாக அந்த ஆத்மா எப்படி இருக்குது, சத் சுரூபமாக எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ சித் என்றால் அறிவு, அறிவு சுரூபமாக இது எப்படி இருக்குது? அறிவு அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டால், மனதில் இருக்கின்ற அறிவுன்னு சொன்னாவே மனசு வந்துடணும். ஏன்னா மனசில் பிரதிபிம்பிக்கிறது தான் அறிவு. மனசு இல்லாமல் அறிவு நாம் வந்து அதான் பாருங்கள், சத்து வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும், உலகம் பூரா. ஜடத்துலையும் என்ன இருக்குது? ஒரு கல்லில் என்ன இருக்குது? இருப்பு இருக்குது, கல் இருக்கின்றது. ஆனால் அங்கே என்ன இல்லை, கல் எதையும் பிரதிபிம்பிக்கலை. அதனால எதையும் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியல. ஏன்? அங்கே சித்தன்ற ஒரு அறிவு சொருபம் அங்கே இல்லை. அப்போ எது எது சித்தாக இருக்குன்னா, மனசு தான் சித்தாக இருக்குது. மனசு தான் எப்படி இருக்குன்னா, எதையும் பிரதிபிம்பிக்கிற இங்கே என்னுடைய இங்கே மனதில் பட்டு ஒரு எண்ணம் அப்படின்னு யாருக்கு வெளியாகுதுன்னு எனக்கு தான் வெளியாகுது. அப்போ மனசுக்கு அந்த கரணத்துக்கு மட்டும்தான் தி பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லப்படுகின்ற அந்த கரணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இன்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இதுக்கு மட்டும்தான் இதை பிரதிபிம்பிக்கிற சக்தி இருக்குது. என்ன சத்துக்கு இல்லை. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், அடுத்து சித்துன்னு சொல்கிறோம். சித்து அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலி என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அறிவுன்னு அர்த்தம். அப்போ யாருக்கு அறிவு இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஏன் வந்து ஒரு கல்லில் இல்லாத அறிவு நமக்கு இருக்குன்னா, நம்ம நமக்கு என்ன இருக்குது? மனசு இருக்குது. கல்லில் என்ன இல்லை? மனசு இல்லை. அதான் அங்கே வந்து என்ன பண்ணலாம், அங்கே அறிவு பிரதிபிம்பிக்கலை. ஆனால் எதையும் ஒன்று பிரதிபிம்பிக்கிறதுக்கு சர்ஃபேஸ் எப்படி இருக்கணும், ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கணும் இல்லையா, அப்போ தான் பிரதிபிம்பிக்க. அப்போ நம்மக்கிட்ட மனசுன்ற ஒரு சென்சிட்டிவான ஒரு 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 கருவி நம்மக்கிட்ட இருக்குது. அது என்ன பண்ணுது, இந்த சித்தை இங்கே வெளிப்படுத்துது. அப்போ நம்ம என்னவாக இருக்குன்னு சொன்னால், நம்ம அறிகிற விஷயந்தான் இது. நம்ம என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், நாம் இங்கே நம்மளுடைய அந்த கர்ணத்தில் நமது மனசில் என்ன இருக்குது, நிறைய எண்ணங்கள் இருக்குது. நல்லா பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு எண்ணமாக வழியாகுது. அது என்ன பண்ணுதுன்னா, அது ஒவ்வொரு பொருளுடைய இப்போ பேன், பென்சில், ஹேண்ட்ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அறிவாக வந்து எது கொடுக்குது அப்படின்னு கேட்டால், இந்த மனசில் பிரதிபிம்பிக்கப்பட்ட இந்த எண்ணங்கள் தான் ஒரு அறிவாக கொடுக்குது. அதனால் புத்தகம் இருக்குது வச்சுக்கோமே, புத்தகத்தில் போய் என் அறிவை நான் அனுபவிக்க முடியாது. புத்தகம் இருந்தாலும் கூட என்னுடைய மனசில் தான் அறிவை நான் வந்து அனுபவிக்க முடியும். ஒன்று மட்டும் எனக்கு தெரியுது, சரியாக புரியுது என்னன்னு சொன்னால், ஜட பொருட்களில் அறிவை நாம் வந்து அனுபவிக்க முடியாது. அந்த புத்தகம் அந்த அறிவை அனுபவிக்கல, நம்ம தான் அனுபவிக்கிறோம். அப்போ நம்ம தான் என்ன இருக்கோம், நம்ம சைத்தன்யமாக இருக்கும். அதுக்கு தான் சித்துன்னு பேர். அப்போ அறிவு எங்கே இருக்குன்னு சொன்னால், அறிவு வந்து நம்மளுடைய மனசில் பிரதிபிம்பிக்கின்றது. இந்த பிரதிபிம்பிக்கப்பட்ட அறிவுக்கு பேர் என்ன, சித்துன்னு சொல்லுது. அப்போ நம்ம என்னவாக இருக்கோம், முதல்ல சத்தாக இருக்கிறோம், பிறகு சித்தாக இருக்கின்றோம். ரெண்டு பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஆனந்தத்துக்கு போகலாம். இல்லை இந்த 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 இதை இதை இன்னொரு விஷயமா இன்னொன்று எப்படி கொஞ்சம் இது என்னன்னு சொன்னால், இந்த சித்த சொல்லும் பொழுது சித்து எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒன்று வந்து மனசில் பிரதிபிம்பிக்கிற அறிவாக இருக்குது. இதுக்கு ரெண்டு வார்த்தை சொல்லுவேன் நினைப்பு வச்சுருக்கேன், விருத்தி ஞானம், சுரூப் ஞானம்னு ரெண்டு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுவோம் எப்பொழுது புரிஞ்சோம். விருத்தினா என்ன, எண்ணங்கள்னு அர்த்தம். எண்ணங்களில் மட்டும்தான் வந்து அறிவு வந்து பிரதிபிம்பிக்குது. சுரூப் ஞானம் எங்கேயும் பிரதிபிம்பிக்காது. சுரூப் ஞானம் எப்போ எப்பயுமே ஞான சுரூபமாக அது பாட்டுக்கு ஞானமாக இருக்குமே தவிர, அது எங்கேயும் வந்து அதான் நாம் அடையக்கூடிய ஒரு ஞானம் இருக்கு இல்லையா. ஏன் நான் அடையிறேன்னு சொன்னால், எனக்கு தான் என்ன இருக்குது, எனக்கு தான் அந்த அடையணும் ஒரு ஏக்கம் இருக்குது, நான் தான் தெளிவு பண்ணணும் ஒரு ஏக்கம் இருக்குது. எனக்கு என்ன இருக்குது, எனக்கு சம்சாரம் இருக்குது, எனக்கு வருத்தம் இருக்குது, எனக்கு துன்பம் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் நான் வந்து எப்படி இருக்கணும், நிறைவாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணுன்ற ஒரு வேட்கை எனக்கு தான் இருக்குது. அதனால் என் மனசில் என்ன ஏற்படுதுன்னு சொன்னால், என் மனசில் வந்து ஒரு சின்ன விருத்தி ஏற்படுது, அது போய் ஞான விருத்தின்னு பேர். விருத்தினா எண்ணம், இந்த ஞான விருத்தி ஏற்பட்டு என்ன பண்ணுதுன்னு சொன்னால், சரி சரி ஞான விருத்தி யாருக்கு ஏற்படுச்சுன்னா ஞானிகள் ஏற்படுது. ஏன் எனக்கு ஏற்படுதுன்னு சொன்னால் மனசு இன்னும் இன்னும் தூய்மை அடையலை, அதனால் நமக்கு ஏற்படலை. அப்போ ஞான விருத்தி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் நம்மளை வந்து விடுதலையாக்கிவிடும். அப்போ இந்த அப்படி ஒரு அது அப்போ ஆத்மா என்னவாக இருக்குன்னா, முதல் சத்தாக இருக்குது, பிறகு சித்தாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ரெண்டு, அடுத்து இந்த ஆனந்தம் இருக்கு இல்லையா, ஆனந்தம்ன்றது பூர்ணமாக இருக்குதுன்னு அர்த்தம். அனந்தம்னாவே வரையறையற்றது, பூர்ணம்னு அர்த்தம். அனந்தம் அப்புறம் ஆனந்தம் ரெண்டு வார்த்தை பார்க்குறோம் நம்ம. அனந்தம் அப்படின்னு சொன்னால் இது எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால், இதை வந்து ஞானிகளை வச்சு தான் புரிஞ்சுக்க முடியும். எப்படி கேட்டால் ஞானிகள் தான் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டால், அவங்க தான் வந்து நான் ஆனந்தமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய தகுதி பெற்றவர்கள். அவங்களுக்கு தான் அந்த ஆனந்தம்னா என்னன்னு தெரியுது. ஏன்னு சொன்னால் அவன் மனசில் என்ன இருக்குது, பூர்ண ஞானம் இருக்கிறதுனால, அல்லது மன தூய்மையை வந்து பூர்ணமாக அடைஞ்சிட்டனால அவங்க எப்படி இருக்காங்க, அது ஆனந்தமாக தான் விளைவுன்னு சொன்னேன். அனந்தம் என்றது பூர்ண ஞானத்தை அடைந்த ஒரு 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 நிலையை நம்ம வந்து அனந்தம்னு சொல்கிறோம். அப்போ அவங்க எப்படி இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க ஞானிகள் அப்படின்னு கேட்டால், அவங்க ஆனந்தமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அப்புறம் கேட்குறோம், என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், ஏன் நமக்கு மட்டும் பிரதிபிம்பிக்கலை, நமக்கு மனசு இருக்கு இல்லையா, ஆத்மாவோட சொரூபம் ஆனந்தம்னு சொன்னால் இங்கேயும் பிரதிபிம்பிக்கணும்ல நமக்கும். ஆத்மாவோட சொரூபம் ஆனந்தம்னு சொன்னால் நம்மளை பிரதிபிம்பிக்கணுமா இல்லையா, பிரதிபிம்பிக்கணும். ஆனால் பிரதிபிம்பிக்க மாட்டேன், அதை ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டேங்குது. ஏன், எப்படி சத்வஸ்தில் வந்து ஆத்மா பிரதிபிம்பிக்கலையோ, ஏன், பிகாஸ் அங்கே வந்து என்ன இல்லை, சித்து இல்லை, மனசு இல்லை. எங்கே ஒரு கல்லில் மனசு இல்லை, அங்கே ஆனந்தம் பிரதிபிம்பிக்குமா, பிரதிபிம்பிக்காது. அங்கே வந்து அது ரிஃப்ளெக்ட் பண்ணுமா ஆனந்தம், கல் வந்து ஆனந்தமாக இருக்குமா, இருக்காது. ஏன், அங்கே வந்து சித்து இல்லை, அதை விளக்கக்கூடிய ஒரு வஸ்து அங்கே இல்லை, அதனால் கல்லில் வந்து ஆனந்தம் பிரதிபிம்பிக்கலை. அதுபோல் ஏன் மனசில் ஏன் பிரதிபிம்பிக்கலை அப்படின்னு கேட்டால், என்னுடைய எனக்கு என்ன, எனக்கு மனசு இருக்குது, இருந்தாலும் மன தூய்மை இல்லை. அப்போ தூய்மையாக்கப்பட்ட மனசில் ஆனந்தம் பிரதிபிம்பிக்கும். அப்போ ஞானிகள் மனசில் தூய்மைப்படுத்தப்பட்ட மனசாக இருக்கிறதுனால அங்கே ஆனந்தம் பிரதிபிம்பிக்குது சொல்கிறோம். இப்படி வச்சு தான் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க தர்க்கம் சார்ந்தது. மனநம் எப்பொழுதுமே வந்து என்ன செய்யும், மனநம் எதுக்கு, சிரவணம் எதுக்கு, என்ன ஞானத்துக்கு, மனநம், மனநம் சம்சய நிவர்த்திகி, சந்தேகம் நீக்கிறதுக்கு தான் மனநம். அப்போ நமக்கு என்ன இருக்குது, எனக்கு அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது, ஆனால் நிறைய என்ன சந்தேகமும் இருக்குது, இன்னும் வந்து தெளிவாக இல்லை, இன்னும் அது அந்த அது இன்னும் திருடமாக இல்லை, அது வந்து எனக்கு வந்து இன்னும் திட புத்தியாக ஆகலை அப்படின்ற பட்சத்தில் தான் எனக்கு வந்து சந்தேகம்லாம் வருது. அப்போ மனநத்தில் பொதுவாக மனநம் செஞ்சிட்ருக்கோம் நாம். மனநத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஏன் அங்கே இருக்குது, ஏன் இங்கே இல்லை, ஏன் ஞானிக்கு இருக்குது, ஏன் எனக்கு இல்லைன்னு கேள்வி வரும்பொழுது உடனே நம்ம எதை பார்த்துக்கணும், உடனே. அப்போ ஒரு ஒரு கல்லில் வந்து என்ன இருக்குது, சத்து இருக்குது, சித்து இல்லாதனால அங்கே என்ன பிரதிபிம்பிக்கலை, ஆனந்தம் பிரதிபிம்பிக்கலை, ஆனால் அங்கே இல்லை. அதுபோல் என் மனசில் என்ன இருக்குது, என் மனசில் சித்து இருந்தாலும் கூட எங்கள் மனசில் என்ன இருக்குது, தூசு இருக்குது, மாசு இருக்குது, அழுக்கு இருக்குது, ராகத்வேஷம் இருக்குது, வம்பு இருக்குது, வழக்கு இருக்குது, சம்சாரம் இருக்குது, அதனால் ஆனந்தம் இங்கே பிரதிபிம்பிக்கலை. இந்த சம்சாரம் ரொம்பவும் வழக்கும் ராக துவேஷங்களும் மான அபமானம் நீக்கிட்டால் அங்கே பிரதிபிம்பிக்கும். அதுக்கு சான்று யார், ஞானிகள். இந்த லாஜிக்கை தொடர்ந்து அப்படியே நீங்கள் வந்து என்ன பின்பற்றிட்டே பின்னால் வந்தால் தான் இந்த லாஜிக்கே புரியும். ஏன்னா உபனிஷத் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டு, இதெல்லாம் யாருடைய விளக்கம், சங்கரருடைய விளக்கம் இதெல்லாம், அதை மொதல் புரிஞ்சுக்கணும். உபனிஷத்துக்கு சங்கரர் கொடுக்கக்கூடிய பாஷ்யம் இதெல்லாம். அதனால் மெல்ல அதுக்குள்ளே அப்படியே ஊர்ந்து நகர்ந்து என்ன போகணும் அப்படின்னு சொன்னால், யூ காட் டு ஃபாலோ த லாஜிக். இங்கே முழுக்க முழுக்க தர்க்கம், மனநம் முழுக்க முழுக்க தர்க்கமாக இருக்க போகுது, தர்க்கம். ஆக என்னன்னு சொன்னால், நமக்கு அப்போ நம் அதில் இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னால், எப்பொழுதுமே நமக்கு வந்து ஆத்மா வந்து அனுபவத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம அனுபவத்துக்கு தடையாக இருப்பது என்ன, நம்முடைய கிளேஷங்கள், நம்முடைய வருத்தங்கள், நம்முடைய மாசுகள் தூசுகள் தலையாக இருக்குது. அப்படி புரிஞ்சுக்கிட்டு அப்போ இது எதை தடுக்குதுன்னு கேட்டால், என்னோடய சர்வாத்ம பாவத்தை மீண்டும் மீண்டும் எதுக்கு இந்த நிதித்தியாசனம், எதுக்கு இந்த என்ன மனநம் கேட்டால், நான் வந்து ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா எனக்கு எப்பேற்பட்ட அனுபவம் என்னன்னு கேட்டால் சர்வாத்ம பாவம், அதாவது எப்பொழுதுமே வந்து ஒரு திருப்தியாக ஒரு 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 நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆனால் பல சமயங்கள் எனக்கு இருந்திருக்கு, சில சமயங்கள் இருந்திருக்கு, தூக்கத்தில் அதிகமாக இருக்குது, ஆழ்ந்த வருது நல்லாவே இருக்குது, ஆனால் எப்பொழுதும் இருக்கிறது இல்லை. இங்கே பாருங்கள், நம்ம சொல்கிறோம் ஏன் நம்ம நாம் வந்து இந்த ஞானத்தை விரும்புகிறோம்னு சொல்லிட்டு, இதை பற்றி அறவே நமக்கு வந்து பிரச்சனை இல்லைன்னா நம்ம விரும்ப மாட்டோம். ஏதோ ஒரு சமயத்தை அதை பற்றி பிரச்சனை நமக்கு உண்டு, ஆனால் அதை விரும்புகிறோம். நல்லா சிந்திச்சு பாருங்களேன், நமக்கு அறவே நம்ம இட்ஸ் நாட் வி டோட்டலி இக்னரன், ஆக்சுவலி பார்ஷலி இக்னரன். சில சமயங்களில் வந்து அப்படி உட்காந்தா அப்படி நிம்மதியாக இருக்கு, அப்போ நிம்மதியை உணர்ந்தவன் நிம்மதியை தேடிட்டு தான் இருப்பான். இப்போ நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னு கண்டுபிடிச்சி அதை களையிறது தான் நம்ம வேலை, அதுதான் சாதகனுடைய வேலை, அதுதான் சாதனைன்னு சொல்கிறாங்க, ரைட். அப்போ நமக்கு இந்த சர்வாத்ம பாவத்தை இப்படி புரிந்து கொண்டு தொடர்ந்து வந்து அடுத்த மந்திரத்துக்கு வந்து இப்போ சத்தை நாம் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுக்கிட்டு அடுத்த மந்திரத்தில் சத் சித் ஆனந்தம், இது வந்து இது ஆத்மாவுடைய சுரூபம். ஆத்மா என்னன்னா எது பிரம்மனா, சச்சித் ஆனந்தம் பிரம்மன்னு சொல்கிறோம், சச்சித் ஆனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதுபோல் இங்கே வந்து இந்த இந்த ஒட்டுமொத்த இருப்புக்கே வந்து எது ஆதாரம்னா ஆத்மா தான் ஆதாரம். ஆத்மாவில் தான் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வந்து சஞ்சரிச்சிட்ருக்கு, பயணிச்சிட்ருக்கு, அதில் தான் நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஆத்ம அனுபவம் அப்படின்னு சொல்கிறது தனித்த அனுபவம் அல்ல, இந்த வாழ்க்கை அனுபவிக்கிறதே ஆத்ம அனுபவம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு. சரி, அடுத்து இது வந்து இது என்ன தத்துவம், இது ஸ்திதி, ஸ்திதினா இருப்பு தத்துவம். அடுத்து சிருஷ்டி, கேட்டால் உலகத்தை படைத்தவர் யார், வாட் இஸ் த வாட் சார்ட் ஆஃப் கிரியேஷன் டு வி ஹேவ், தி தியரி ஆஃப் கிரியேஷன் இருக்கு இல்லையா, அது எப்படிப்பட்டது நம்ம சம்பிரதாயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பிருஹத் ஆர்கன் உபனிஷத் பேசுது. கிரியேஷனாக என்ன, சிருஷ்டினா என்ன, அடுத்து பத்தாவது மந்திரம் அது. அந்த பத்தாவது மந்திரத்தில் வந்து என்ன பேசப்படுது அப்படின்னு கேட்டால், ஆக்சுவலி நான் மந்திரத்தை பார்க்க போகிறதில்லன்னு சொன்னோம், நான் ஒரு மந்திரத்தை என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டு நல்லது. அதனால் இந்த மந்திரம் என்னென்னா, ச யதா ஆர்திர ஏத்தம் அக்னே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுது இந்த மந்திரம், பத்தாவது மந்திரம். ச யதா ஆர்திர ஏத்தம் அக்னே அப்யாஹிதார் பிருதக் தூமக, சும்மா ஒரு மந்திரத்தை ஒரு முறை பார்த்துருக்கோம், அப்புறம் அந்த அர்த்தத்தை பார்த்தா நம்ம நல்லா புரிஞ்சு போயிடும். ஏவம் வா அரே, மனைவி கூப்பிட்றாரு, யார் யாக்ஞவல்கியர் மைத்திரியை கூப்பிட்றாரு. ஏவம் வா அரே அஸ்ய மகத்தோபூத்தஸ்ய நிஷ் வசிதம் ஏதஜத் ரிக்வேதக யஜுர்வேதக சாமவேதக அதர்வாங்கிரஸ் இதிஹாசக புராணம் வித்யா உபநிஷதக ஸ்லோகா சூத்ராணி அணுவாக்கியானி வியாக்கியானி அஸ்ய, கடைசியாக எப்படி முடிக்கிறார் அப்படின்னு கேட்டால், அஸ்ய ஏவ ஏதானி நிஷ் ஷோனிதானி அப்படின்னு முடிக்கிறார் பத்தாவது மந்திரம். அர்த்தம் மந்திரம் ரொம்ப சிம்பிள் தான், இது மந்திரங்கள் கேட்டப்படாதுன்னு இருக்குது, இருக்கட்டும். என்ன சொல்ல வரான்னு சொன்னால், இந்த மந்திரத்தில் சரி, இங்கே வந்து ஆத்மா சிருஷ்டி காரணம், முதல் ஆத்மா என்ன காரணம் பார்த்தோம், ஸ்திதி காரணம், இருப்புக்கு ஆத்மா காரணம்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ மூணு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம், ஆத்மா வந்து சிருஷ்டி காரணம், ஸ்திதி காரணம், லய காரணம்னு, அழிவுக்கு அதான் காரணம்னு, அப்புறம் அழிவுக்கு அப்புறம் பார்ப்போம், அதாவது லயத்துக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ சிருஷ்டிக்கு எப்படி ஆத்மா காரணம், சிருஷ்டி ஏன் அடுத்த, அதான் கேட்போம், அதான் நம்ம என்ன கேட்போம், ஏன் முதல் சிருஷ்டி தானே வரணும், சிருஷ்டி ஸ்திதி லயம் தான் அடிக்கடி சொல்லுவோம் நம்ம, ஏன் இப்போ ஸ்திதி சிருஷ்டி லயம்னு சொல்லுது அப்படின்னு கேட்டால், இருந்தால் தானே வர்றதுக்கு, அதாவது இருந்தால் தானே படைக்கிறதுக்கு, உள்ளதை வச்சு தான் படைக்க முடியும், அல்லாமல் என்ன குறையாது இல்லாமல் பிறவாதுன்னு. அப்போ பிறக்கிறதுக்கு முதல் என்ன பண்ணணும், இருக்கணும், இல்லையா? குழந்த பிறக்கணும்னா கர்ப்பம் தரிச்சிருக்கணுமே. ஆ, கர்ப்பம்லாம் எப்படி குழந்த பிறக்கும்? அதனால் சொல்கிறார், அதனால் சொல்கிறார் சிருஷ்டி ஏன் அடுத்து அடுத்து வருகிற முதல் ஏன் ஸ்திதி ஏன் வந்து சொன்னால், எதுவெல்லாம் வந்து தோன்றியுள்ளதோ அது அது சிருஷ்டி. அதாவது சிருஷ்டின்னு நம்மளோட சம்பிரதாயத்தை சிருஷ்டின்றது புதுசாக படைக்கிறது இல்லை, இருக்கிறத அதை மேனிஃபெஸ்டேஷன் பேர் நமக்கு. ஏன்னா இருப்பதை வெளிப்படுத்துவது அல்லது பறந்து வெடிக்கு குணர்வது. நம்மளுடைய படைப்பு அப்படின்னு சொல்கிறது திடீர்னு இல்லாமல் ஒரு இல்லாமல் திடீர்னு படைச்சது இல்லை, இருக்கிறத வச்சு படைக்கிறது. அது எப்படின்னு பார்ப்போம் இப்போ. அதான் இதை வந்து இது மாண்டூக்கியம் பேசுது, பத பிரபஞ்சம் பதார்த்த பதிய பிரபஞ்சம்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். மாண்டூக்கியம் பண்ணியிருக்கோம், மாண்டிக்க உபநிஷத்தில் பிரபஞ்சம் பதார்த்த பதம்னு சொன்னால் சொல் இல்லையா, முதல் சொல் பிறந்தது. இந்த பிகினிங் தேர் வாஸ் வேர்ட், த வேர்ட் வாஸ் வித் காட் அப்படின்னு ஈவன் மற்ற சம்பிரதாயங்களும் என்ன பைபிளில் கூட அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிகினிங் தேர் வாஸ் காட்னு, த பிகினிங் தேர் வாஸ் வேர்ட்னு, த வேர்ட் வாஸ் வித் காட் அப்படின்னு. அது மாதிரி இங்கே பத பிரபஞ்சம்னா முதல்ல சொல் தான், சப்தம் தான். நம்ம சப்த பிரமாணம் சொல்கிறோம் இல்லையா, அப்போ வேதத்தை என்ன சொல்கிறோம், சப்த பிரபஞ்சம்னு சொல்லுவோம். முதல்ல என்ன இருக்குது, சத்தம்தான், சத்தம்தான். சப்தம் வந்து என்ன, அப்புறம் மொழி அப்படின்னு சொன்னால் மனுஷங்களில் கையாண்டா தான் மொழி இல்லை. மொழின்னு வந்துட்டாவே அது என்னாச்சு, இப்போ மொழிக்கு முன்னால் என்ன இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? சப்தம்லாம் சப்தம் எப்படி இருந்திருக்கு? அதனால தான் முதல்ல பாருங்கள், அவங்க சொன்ன உடனே இசையை சொன்னாங்க பார்த்தீங்களா, துந்துபி சங்கு வீணைன்னு. அப்போ மொழிக்கு முன்னால் வந்து என்ன இருக்குது, சப்தம் இருக்குது. சப்தம் வந்து என்னவாக இருக்குன்னா இசையாக இருக்குது. அதான் மியூசிக் இஸ் யூனிவர்சல்னு சொல்கிறாங்க. மொழி யூனிவர்சலாக இல்லை, ஆள் ஆளுக்கு ஒரு மொழி இல்லை, உலகத்தையே சிறந்த மொழி, முதல் மொழி. அந்த அப்படி என்ன பெரிய வம்பெல்லாம் இப்போ இருக்குது, எந்த முதல் மொழியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனால் இங்கே வேதம் வந்து சம்ஸ்கிருத மொழியில் இருக்குது, அதுதான் உலகத்தின் முதல் மொழி அப்படின்னு சொன்னால் சிறவச்சு எல்லாம் கட்டிட்டு வந்துடுவாங்க தமிழர்கள்லாம், அது யார் சொன்னது சம்ஸ்கிருத மொழின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆக்சுவலி இது வேதம் கூட வந்து எந்த மொழியிலும் இல்லை. அதனால தான் நாம் சொல்கிறோம் இப்போ சமஸ்கிருதம்னா இப்போ வந்த மொழி தான். நாம் சொல்ல பிராகிருதம் அப்படின்னு ஒன்று பேசுகிறோம், அதனால் கிரந்தம் அப்படின்னு பேசுகிறோம். அப்போ ஒரு சப்தமாக தான் இருந்திருக்கு, அந்த சப்தத்துக்கு பிறகு வந்து அர்த்தம் கொடுத்துருக்காங்க. மொழியாக்கி மொழி வல்லுன்னு இருக்கு, என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த அர்த்தம் இருக்குமோ அந்த அர்த்தம் இருக்குமோன்னு சொல்லிட்டு. இல்லை இப்போ ஒரு ஆதிக்குடியை வந்து தண்ணி போகிறத பார்த்து சலசலன்றான், சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன்னு சொல்லிட்டு சில சில போகிறதுனால அது சலன்னு பேர் வச்சுருப்பான், ஜலம்னு அவர் பேர் வந்துருச்சு. இப்படி எப்படியோ ஆயிருக்கு. ஸோ அந்த 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 வம்புக்கெலாம் நம்ம போக வேணாம், எது முதல் உலகத்தின் முதல் மொழி எது, தமிழா சமஸ்கிருதமா பிராகிருதமா அல்லது வந்து என்ன கிரந்தமா அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் போக வேணாம். இங்கே சாஸ்திரம் என்ன பேசிக்கிட்டு, சப்தம் முதல் வந்துச்சுன்னு பேசுது, அது மட்டும் புரிஞ்சுக்கோ, சப்தம். ஓகே, ஏன்னா அப்புறம் இந்த சப்தத்தை வேதம்னு சொல்ல போகுது, அதான் ப்ராப்ளம் வரப்போகுது. ஓ, அப்போ வேதம் உலகத்துலேயே முதல்ல தோன்றன சாஸ்திரமா அப்படின்லாம் வந்துடும் நமக்கு. நம்ம அங்கெல்லாம் போக வேணாம். என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னால், சிருஷ்டிக்கு எது முதல்னு சொன்னால், அதை நம்ம சாஸ்திரங்கள் அது உபனிஷத்துலாம் வந்து பத பிரபஞ்சம் பதார்த்த பிரபஞ்சம், பதம் வந்த பிறகு தான் பதார்த்தம் வந்திருக்கும். சொல் வந்த பிறகு ஒரு பொருளை பார்த்து இந்த அதுக்கு ஒரு சொல்லு பேர் வைக்கிறோம். பதார்த்தம்னா அதோடைய பேர், பதார்த்தம் பொருள்களோட பொருள்கள் வந்திருக்கு. அப்போ இதை வந்து ஏற்கனவே முதல்ல இந்த எப்பொழுதுமே நம்மளோட சம்பிரதாயத்தில் சாஸ்திரத்தில் இந்த சிருஷ்டியை வந்து ஒரு கிரமமாக சொல்கிறது கிடையாது. இங்கே கிரமமாக சொல்லலை, ஆர்டராக சொல்லலை. அட்லீஸ்ட் தைத்திரி உபநிஷத்தில் கொஞ்சம் ஆர்டராக, ஏன்னா என்ன என்ன பார்த்துருக்கோம், இந்த தைத்திரி உபநிஷத்தில் ஒரு ஆர்டர் பார்த்துருக்கோம், எது முதல் வந்துச்சுன்னு சொன்னால் ஆகாஷாத் அப்படின்னு வரும். முதல் வந்து ஆகாஷம் வந்தது, அப்புறம் அதுலேருந்து வந்து என்ன காற்று, அதுலேருந்து வந்து என்ன நீர், அதுலேருந்து நெருப்பு, அதுலேருந்து மண்ணுன்னு ஒரு கிரமம் பேசும். ஆனால் பொதுவாக உபநிஷத்தில் வந்து இந்த கிரமத்துக்கு வந்து அத்தனை முக்கியத்துவம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், என்ன இருந்துச்சோ அது வெளிப்பட்டுச்சுன்னு சொல்லுது. என்னவா வெளிப்பட்டுச்சுன்றது அப்புறம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது மொதல் சூக்ஷமாக தான் இருந்திருக்கணும், அப்புறம் கொஞ்சம் ஸ்தூலமாக மாறியிருக்கும் இல்லையா. ஆக இங்கே வந்து அனைத்து வேதங்களும் அப்போ என்ன இங்கே எப்படி பேசுகிறாங்களோ, இங்கே வந்து கொஞ்சம் கவித்துவமாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, சிருஷ்டி எதில் எப்படி வெளிவந்ததுன்னா வேதமாக வெளிவந்ததுன்னு சொல்கிறார், சப்தமாக. அப்போ வேதம்னா அந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஏதோ நம்முடைய வேத சாஸ்திரங்கள் அப்படின்னு வேதம், அப்போ அதை தான் முத முதல் வந்ததா அப்படின்னு கேள்விலாம் வரும். இந்த வித் என்றால் வந்து என்ன, அறிவுன்னு அர்த்தம். அறிவு வெளிவந்ததுன்னு சொல்கிறார், வார்த்தைகள் வெளிவந்ததுன்னு சொல்கிறார், சப்தம் வெளிவந்ததுன்னு சொல்கிறார். அப்படி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். இப்போ அப்போ இந்த பிரபஞ்ச சிருஷ்டி, ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இதை எப்படி இங்கே அதனால தான் இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், இது மொழி வாரியாக இனவாரியாக புரிஞ்சிக்காமல் இதை கவித்துவம் நம்ம புரிஞ்சுக்கணும். கவிஞர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டால், அவர்கள் எந்த இனத்தையோ எந்த மொழியோ சார்ந்தவர்கள் அல்ல. அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஆதி மனதில் ஏற்பட்ட இந்த பிரக்ஞைபூர்வமான உணர்ச்சிகளை வந்து சப்தமாக வெளியிடுறாங்க. அந்த சப்தத்துக்கு வேதம்னு பேர், அவ்வளோதான். அப்படி வச்சுக்குவோம், பெட்டராக இருக்கும். அந்த சப்தத்துக்கு வேதம்னு பேர், அந்த சப்தத்துக்கு என்ன வித்துன்னு பேர், அந்த சப்தத்துக்கு வேதம்னு பேர். அது யாருடைய மூச்சு அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போமே, ஈஸ்வனுடைய மூச்சு தான் வந்து என்ன வேதங்களாக பரிணமிச்சிச்சு, வழிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து இந்த மந்திரத்தில் தான் அதெல்லாம் சொல்லப்படுது. மூச்சுன்னே சொல்கிறாங்க, மூச்சு. ஆனால் இதெல்லாம் எப்படிப்பட்ட வெளிப்பாடு அப்படின்னு சொன்னால், இதை நாம் ரொம்ப டைரெக்டான எடுத்துக்கூடாது, ரொம்ப கவித்துவமான சிந்திச்சு பார்க்கணும். கவிஞர்களுடைய மொழி அப்படின்னு சொல்வது அது ஆதிமொழி இல்லையா, ஆதி கவினே யாருக்கு என்ன வால்மீகிக்கு பேர். அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், அவர் தெரிஞ்ச சப்தத்துக்கு பிறகு வந்து என்ன பெயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் நாம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே எப்படி இது சொல்லப்படுதுன்னா, இது என்ன, இது வந்து மனித புத்தியில் பட்டு வெளிப்பட்டு பட்ட ஒரு விஷயம் அல்ல. ஏன்னா மனுஷ புத்தி அப்படின்னு சொன்னால் அதில் என்ன இருக்கும், குறைகள் இருக்கும், தோஷம் இருக்கும். அப்போ எப்படி ரிஷிகளால் வெளிப்பட்டு, அப்போ ரிஷிகள்கிட்ட என்ன இல்லை, ரிஷிகிட்ட மன குறைகள் இல்லை, மன தூய்மை இருந்துச்சு. அதனால் அவர்களெல்லாம் வந்து, அதனால் தான் எந்த ரிஷியும் தன்னை பேர் எழுது காணும், என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டால், அவர்கள் ஒரு கருவியாக இருந்து செயல்பட்டிருக்காங்களே தவிர அவங்க எந்தையும் சொந்தம் கொண்டாடலை. தி நெவர் நெவர் ஹேட் எ சிக்னேச்சர் இன் தி உபநிஷத்ஸ். அது ஒரு முக்கியமாக நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம், முக்கியம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. ஆக ஏன் வந்து சாஸ்திரம் இப்படி வந்து, உதாரணம் வந்து வேதம் என்னன்னு சொன்னால் ஈஸ்வரன் மூச்சுன்னு சொல்லுது. அவள் மூச்சுன்னு சொன்னால் அப்போ பகவான் குருவும் இருந்துச்சா, மூக்கு இருந்துச்சா, மூக்கில் தான் மூச்சு விட்டாரான்னு கேள்வியெலாம் வரக்கூடாது. ஏன்னு சொன்னால் மூக்குன்னு சொன்னால் அப்புறம் என்ன, ரெண்டு ஓட்ட தான் இருந்துச்சா, அப்போ 1000 ஓட்டம் இருந்துச்சான்னு கேட்பாங்க. சகச சீஷா புருஷா, என்ன வேதம் என்ன சொல்லுது, புருஷன் வந்து 1000 வந்து தலைகள் உடையவன் சொல்லி, சகசிராட்ச சகசர பார்த்து 1000 கண்கள், 1000 தலைன்னா 2000 கண்ணில் இருக்குன்னு கணக்கு போடக்கூடாது. நம்ம இப்போ அந்த கவிஞனை வந்து நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. கவிஞன் சொன்னால் அது சரியாக தான் இருக்கும். ஆனால் கவித்துவம் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து சகசிர புருஷாட் சகசிராட்ச சகசிர பாத்து அப்படின்னு வார்த்தைகள்லாம் வரும் பொழுது, நம்ம இதெல்லாம் அப்படியே என்ன நேரடியாக எடுத்துக்கூடாது. கவித்துவமான சில வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், அந்த சொற்கள் நமக்கு வந்து ஒரு உதவியாக இருக்குது, நாம் சிந்திக்கிறதுக்கு வந்து இடம் கொடுக்குது, ஏதுவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எடுத்துக்கலாம். ஆக இங்கே மூச்சு என்பது பகவான் வந்து வேதம்ன்ற வார்த்தை, இதுவெல்லாம் எல்லாம் வந்து எப்படி ஏற்பட்டுச்சு, என்ன கேள்வி வரும்னு சொன்னால், இது வந்து பகவான் நினச்சி பண்ணாரா, ரொம்ப முயற்சியோடு பண்ணாரா அப்படின்னு கேட்டால், இங்கே இதுக்கெல்லாம் சங்கர விளக்கம் சொல்கிறாரு. என்னன்னு கேட்டால், முதல்ல அனாயசம்ன்ற, அனாயசம் எஃபர்ட்லெஸ்ன்னு அர்த்தம். நல்லா பாருங்கள், பேசுகிறதுக்கு அன்னிட்டு போட்டு சம் எஃபர்ட், கேட்குறதுக்கு அதோட நிறைய எஃபர்ட் போடணும் நீங்கள், இல்லாட்டி என்ன தான் பேசணும்னு தெரியாமல் போயிடணும் இல்லையா. ஆனால் பாருங்க, பேசிகிட்ருக்கோம், கேட்டுட்ருக்கோம், மூச்சு விடுறதுக்கு எஃபர்ட் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை தானாக ஓடிட்டுருக்கு. அதான் மூச்சு போலன்னு சொல்கிறாங்க. நவ் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வை டூ தே சே இட்ஸ் இது என்னது, இது வந்து மூச்சுன்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு. பிகாஸ் ஏன்னு சொன்னால், மூச்சு வந்து எஃபர்ட்லெஸ். அப்போ இங்கே என்ன, சிருஷ்டி எப்படி ஏற்பட்டுச்சுன்னு சொல்லும் பொழுது சொல்கிறார், இட்ஸ் எஃபர்ட்லெஸ்ஸாக வந்திருக்கு. வாய், பிகாஸ் ஃப்ரம் த சோர்ஸ் விச் இஸ் கம், இந்த சோர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து என்னன்னு சொன்னால் அது சுயம்பாக உள்ளது, அங்கேயும் எஃபர்ட் கிடையாது. அது எப்படின்னா சொல்கிறா, சரி எஃபர்ட்லெஸ்ஸாக அது இருக்கிறது சரி, ஆனால் இப்போ உலகம் தோன்றணும்னு சொன்னால் எப்படி சங்கல்பம் மாத்திரம்னு சொல்கிறார், நினச்சோன்னே நமக்கு நம்ம நினச்சோன்னே நடக்குமா? கொஞ்சம் சரி நமக்கும் நினச்சா நடக்கும், ஆனால் கொஞ்சம் நாள் சென்று நடக்குது இல்லை. ஒரு வீட்டை நினைக்கிறோம், கட்டி முடிச்சிடறோம்ல கொஞ்சம் நாளில். இப்போ மனுஷனுக்கே வந்து ஒரு நினச்சா சங்கல்பம் பண்ணால் ஒரு காரியத்தை சாதிக்க முடியுதுன்னு சொன்னால், அப்போ எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கிற ஒரு சக்திக்கு எப்படி நினச்ச மாத்திரத்துலேன்னு சொல்கிறேன், நினைத்தாலே வரும். இது கற்பனை. அதனால தான் அடுத்து என்ன பண்ணுவார், அதனால தான் கடைசியாக இல்லை போகிற போக்கில் இந்த ஒட்டுமொத்த சிருஷ்டியை வந்து மித்தியான்னு சொல்ல போகிறாரு. நல்லது தான் அப்போ சங்கல்பம்னு சொல்கிறது, ஏன்னா நினச்ச மாதிரி வந்து நினச்ச மாதிரி இல்லாமல் போயிடும் அப்புறம். தே வெரி கேர்ஃபுல், எப்பயுமே இப்போ இது இதெல்லாம் விளக்கம் சொல்கின்ற சங்கர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக விளக்கம் சொல்கிறார் பாருங்க. அப்போ சகாயம் வினா, சகாயம் வினான்னா யாருடைய உதவியும் இல்லாமல், யார் உபாயம், யாருடைய உதவி அல்ல ஏன்னா உதவி செஞ்சால் என்ன பண்ணுவாங்க, அடுத்து உபத்திரம் பண்ணுவாங்க, குறைய வர்த்தப்பான். உதவி செய்யல ஒரு ஆள் இருந்தால் பக்கத்தில் ரெண்டு வார்த்தை என்ன பண்ணுவான், உபத்திரம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கும். அதனால் உதவியும் இல்லை உபத்திரமும் இல்லை என்றார். சகாயம் வினா. அப்புறம் சுவத்தாந்திரியம், சுவத்தாந்திரியம்னா அதான் சொல்கிறது சுயம்பா சொந்தமாக உருவானதுன்னு. நம்முடைய நல்லா நினச்சி பாருங்கள், சரி இந்த சிருஷ்டியை விடுங்களேன், நம்மளை எடுத்துக்குவோம், ஏன்னா நம்மக்கிட்ட வந்தால் தான் நம்ம சில விஷயம் சரியாக புரியும். நம்முடைய இந்த இருப்பு நான் அப்படின்றதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? யாராவது சொல்லி நீ நினைக்கவே ஏ மனத்தில் சொல்கிறாங்க, சுயம்பாவே இருக்குது. அதுக்கு என்ன முயற்சி எடுத்துக்கிறோம்? எந்த முயற்சியும் எடுத்துக்கிறதில்ல. யாரும் உதவி செய்கிறாங்களா நான் நினைக்கிறதுக்கு? யாரும் உதவி செய்கிறதில்லை. அது எப்படி நமக்கு இருக்குது? எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. அப்புறம் நான் என்ற உணர்வே எனக்கு இத்தனை எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. அப்புறம் இந்த நானுக்கு இந்த 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 ஒட்டுமொத்த இருப்புக்கு ஒரு எஃபர்ட்டோடு நடந்திருக்கும். அதுதான் இதில் இருக்கிற தர்க்கம். மீண்டும் மீண்டும் தர்க்கத்தை எம்ப்ளாய் பண்ணுறோம். ஏன்னு சொன்னால் வி காட் கன்வின்ஸ் தி இன்டலெக்ட் நவ். நம்மளுடைய புத்தியை வந்து என்ன பண்ணணும், மொத்தம் கன்வின்ஸ் பண்ணணும். அதாவது நமக்கு என்ன வராது, ஸ்ரத்தா வராது. அப்போ நான் அப்படின்ற மற்றதெல்லாம் விடுங்க, நான் அப்படின்ற ஒரு 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 உணர்வு இருக்கு இல்லையா, அது எந்த எஃபர்ட்டும் இல்லாமல் ரொம்ப அனாசயமாக சங்கல்ப மாத்திரத்தில் எஃபர்ட்லெஸ்ஸாக சுயம்பாக இருக்கு இல்லையா. அப்புறம் நானே அப்படி இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த இருப்புக்கு என்ன ப்ராப்ளம்? இப்போ அப்போ ஒவ்வொரு விஷயமும் பாருங்க, சங்கரர் எப்படின்னா தன்னை வச்சே நிர்ணயிக்கிறாரு. தன்னுடைய இருப்பை, தன்னுடைய அனுபவத்தை, தன்னுடைய அறிவை, தன்னுடைய தெளிவை, இதுதான் விஷயம். அப்போ ஒரு ரிஷியும் அப்படியே தான் பண்ணுறார். அந்த ரிஷி எப்படி பண்ணியிருக்காருன்றது தான் இந்த உபநிஷத்து இங்கே பேசுது. எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் சொல்கிறாரு, சுவாசம்னு சொன்னாங்களே மூச்சு, இந்த மூச்சு வந்து சரி. ஆனால் முதல் கேள்வின்னு சொன்ன நமக்கு எப்பயுமே சரி, முத மூச்சு எப்போ விட்டாருன்னு, முத சிருஷ்டி எப்போ ஏற்பட்டுச்சுன்னு. முதல்ல படைப்புனா முதல்ல ஏற்பட்டுருக்கணும்ல, மேன் வாஸ் இட் அப்படின்னு கேட்கும் பொழுது இவ்வாறு நமக்கு ஹிஸ்ட்ரியே என்ன சொல்கிறோம், நமக்கு என்ன கிடையாது, ஹிஸ்ட்ரியே நமக்கு வந்து என்ன எப்போ ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னு தெரியாது. சும்மா ஹியூமன் ஹிஸ்ட்ரியை வச்சுக்கோமே தெரியாது இல்லையா. ஒட்டுமொத்த மனித வரலாறு, மனித பிறப்புன்றது, மனித இருப்புன்றது என்னன்னு சொன்னால் அதான் நம்ம இது காலச்சக்கரம்னு சொல்கிறோம். ஒரு சர்க்கிளில் எது பிகினிங் பாயிண்ட், தேர் இஸ் நோ பிகினிங், தேர் இஸ் நோ எண்ட். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா உள்வாங்கிக்கணும். என்ன சொன்னால் இங்கே இந்த அதனால தான் நம்முடைய சிருஷ்டிக்கு, நம்முடைய படைப்புக்கு வந்து முதலும் இல்லை முடிவும் இல்லை, தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்க போகுது. நம்ம ஒரு நாளத்தில் உலகெல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்றது பிறகு வந்த புராணங்கள், பிறகு வந்த இதிகாசங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கே தவிர, சாஸ்திரம்னு எடுத்துக்கிட்டுன்னு சொன்னால் இதுக்கு முடிவும் கிடையாது, முதலும் கிடையாது. ஏனென்றால் இது மித்தியான்னு டிஸ்மிஸ் பண்ண போகிறாங்க. அத்வைதத்தில் என்ன இந்த இந்த சிருஷ்டி அப்படின்னு சொல்கிறது என்ன, ஒரு 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 ஏற்பாடு தான் நம்ம உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு, என்னுடைய இருப்பை புரிஞ்சுக்கிறது, என் வாழ்வை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு தான் இது, ஒரு வசதி தான் இது. அப்புறம் எல்லாத்தையும் கடைசியாக என்ன பண்ணுவாங்க, டிஸ்மிஸ் பண்ண போகிறாங்க. அதனால என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், நமக்கு வந்து இந்த ஒட்டுமொத்த சிருஷ்டி படைப்பு இருக்கு இல்லையா, அது என்னன்னு சொன்னால் அது அது வந்து நினைத்த மாத்திரத்தில் ஏற்பட்டுச்சு அது பகவான். அப்புறம் கொஞ்சம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் கவித்துவமாக நாம் அதை நம்மளை மாதிரி புரிஞ்சுக்கணும், மனுஷனாக இருக்கிறோம், நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, நமக்கு ஒரு உடல் இருக்குதுன்னு சொன்னால், சரி அது ஒரு மூச்சு, எப்படி நமக்கு மூச்சு எப்படி, இதெல்லாம் இப்படி வந்து சொல்லப்பட்டிருக்க காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம பொருத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு, இல்லாட்டி நம்மளை மனித அறிவு இதை புரிஞ்சிக்க முடியாது. அதனால் மூச்சுன்றா பாருங்க, நம்ம எப்படி எஃபர்ட்லெஸ்ஸாக மூச்சு இருக்கும் கரெக்டாக. இப்போ அந்த காலத்தில் அவர் மூச்சுன்னு சொன்னாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எஃபர்ட்லெஸ்ஸாக ஒன்று இருக்கிறத அப்பயே சுட்டி காமிக்கிறார் பாருங்க அந்த ரிஷி. அப்போ எப்பேற்பட்ட தூய்மைப்படுத்த மனதாக அல்ல தூய்மைப்பட்ட அறிவாக பேரறிவாக அவர் இருந்திருக்க முடியும். ஆக இந்த மந்திரத்துக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால், ச யதா ஆர்த்ர ஏதம் அக்னே பாருங்க, அது கூட என்ன சொல்கிறாரு, யதா ஆர்திர அப்படின்னா நனைந்த கட்டைன்னு சொல்கிறார், நனைஞ்சு போன கட்டை. இந்த மந்திரத்தோட அர்த்தத்தை அப்படியே பார்த்துட்டு போயிடும். ச யதா ஆர்திர ஏத்தம் அக்னே, அதாவது நனைந்த கட்டை நீரில் நீரில் எரியும் பொழுது, தீயில் எரியும் பொழுது, நனைஞ்சு போன கட்டை தீயில் எரிஞ்சு எப்படி எரியும் சொல்கிறார். ஏதம் அக்னே தீயில் போட்டால் அப்யா இதா பிருதக் தூமக, அது ஒரே புகையாக இருக்குன்றார். புகைன்னு என்ன அர்த்தம், எதுவும் தெளிவாக இல்லைன்னு அர்த்தம். அப்போ படைப்பு என்பது என்ன, தெளிவாக புரியாதுன்னு அர்த்தம். இப்போ அவங்களுடைய எக்ஸாம்பிளை பாரு, அவங்களுடைய உதாரணங்களை பாருங்கள். அப்யாஹிருதாத் பிருதக் தூமக, அக்னி புகை போல அக்னியில் அக்னி நனைஞ்ச கட்டை வந்து அக்னியில் எரிஞ்சால் அப்படி இருக்கும். நீ வந்து ஹோமெலாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கண்ணி எரியும்னு. அது நம்ம பயணிகள் சிறப்பாக செய்வாங்க, இங்கே போட்டு எல்லாத்தையும் ஊற்றி எல்லாத்தையும் போட்டு புகை நல்லா களை போட்டுருவாங்க, யாருமே தெரியாது யாரை உட்காந்து யாகம் பண்ணுறாங்கன்னே தெரியாமல் போயிடும் நமக்கு அந்தளவுக்கு. அதுபோல் ஒரு புகை மூட்டமாக இருப்பது இந்த சிருஷ்டி. இதை வந்து தெளிவாக கிரமமாக முதல்ல இது நடந்துச்சு, அடுத்து இது நடந்துச்சு, அடுத்து இதை படைத்தாங்க அப்படின்னு சிலலாம் கிரமமாக, இந்த தியரி ஆஃப் கிரியேஷன்லேருந்து மற்ற சம்பிரதாயங்களை கிரமமாக முதல்ல வந்து இதை மனுஷனை படித்தாங்க, அப்புறம் அவங்க திடீர்னு பார்த்தா அடாடா அவங்க சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு ஆட்டை படித்தாங்க, மாட்டை படித்தாங்க, இதை படித்தாங்கன்னு வரிசையாக வரும் இல்லையா. அப்படிலாம் இல்லாமல் இங்கே எல்லாமே ஒரே நேரத்தில் அப்படி எப்படி வந்து இங்கே பாருங்கள், நம்ம ஒரு கனவு காண்றோம், கனவு காண்றோம், முதல்ல கனவில் வந்து ஓகே ஒரு வீடு வந்து, வீட்டில் நாக்காளி மேசெல்லாம் வந்து, அப்புறம் சோஃபா செட் வந்து, படுக்கை வந்து, அப்புறம் ஆள் வராங்க, இல்லை நம்ம காண்ற கனவையே பார்த்துக்குவோமே, பார்த்தா டக்குன்னு எல்லாமே இருக்குது இல்லை. நம்ம காண்ற கனவில் பாருங்கள், அதான் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், விளக்கு இருக்குது, அப்புறம் அது தெளிவாக அது தெரியுது நமக்கு, கண்ணு நமக்கு இந்த கண்ணை பாவிக்கல, எந்த கண்ணை பார்க்கறதில்ல, அங்கே பொழிச்ச எந்த லைட்டு, அங்கே எலக்ட்ரிசிட்டியும் இல்லை கனவுக்குள்ளே, அங்கே போட்டு வச்சுருக்க நம்ம எலக்ட்ரிசிட்டி இல்லை, இதான் பளிச்சுன்னு இருக்குது எல்லாம். இந்த நம்ம இந்த கண்ணில் பார்க்கலாம் ஆனால் பளிச்சுன்னு தெரியுது, இந்த ஆளுன்னு நமக்கு தெரியாது, அந்த ஆள் வந்து நிற்கிறாங்க. இவ்வளோ விஷயம் வந்து நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், பகவானை விடுங்க, ஈஸ்வரனை விடுங்க, என்ன பிரபஞ்ச சிருஷ்டி கர்த்தா விடுங்க, நாமே சிருஷ்டி கர்த்தா பட்டார்னு வந்து ஒரு பெரிய என்ன சொர்க்கலோகத்தை கிரியேட் பண்ணி ரொம்ப ஊர் சீனர்கள் எல்லாம் நடனம் ஆடிக்கிட்டு பல 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 நின்னுது இல்லையா, எல்லாம் எப்படி போய் கனவுல இதெல்லாம் பார்க்க முடியுது நம்மளால், நம்ம கண்ணும் இல்லை நம்மளும் இல்லை. ஆனால் ஒன்று நான் பார்த்தேன், நம்ம இல்லாத கனவே இல்லை, எங்கேயாவது ஒரு கனவுல நீங்கள் இல்லாமல் இருக்கீங்களா பாருங்கள், இல்லை இல்லை சும்மா சும்மா கொஞ்சம் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணால் தான் இந்த சப்ஜெக்டே என்ன விளங்கும், அடுத்த சப்ஜெக்ட் விளங்காது நமக்கு. எங்காவது ஒரு கனவுல நீங்கள் இல்லாமல் இருந்தீங்களா, நான் இல்லாத கனவே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும், நான் நிச்சயம் ஆகிறது அங்கே நம்ம தான் கதாநாயகர் இல்லை. ஆக என்ன புரியுது அப்படின்னு கேட்டால், இங்கே வந்து இந்த ஒட்டுமொத்த சிருஷ்டி படைப்புக்கு வந்து ஒரு 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 எதை நம்ம சத்துன்னு சொன்னோமோ, எதை நம்ம சித்துன்னு சொன்னோமோ, அப்போ அவ்வளோ சச்சிதானந்த பொருள் உணர்ந்து எல்லாவற்றையும் அப்படியே வந்து மெல்ல மெல்ல வந்து அப்படியே என்ன படைத்து அல்லது மெல்ல மேலெழுந்து வருகிறதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம், அப்படியே மேலெழுந்து வருகிறது. அப்புறம் அப்படியே எப்படி நம்ம கடவுளுந்து வெளியே வந்தால் எல்லாம் அப்படியே அழிஞ்சு போயிடுதோ, அது மாதிரி தான் சிருஷ்டி. இந்த படைப்பை நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அந்த மூச்சு அதுபோல் நிஸ்வ விதசிதம்னு சொல்லுது, மூச்சு காற்று போல் வெளி வருகின்றது. நம்முடைய பிரஜை எல்லாமே அது இப்போ நம்ம மூச்சு காற்று வெளியே வருது உள்ளே போகுது, நம்முடைய எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்காது. அதுபோல் சிருஷ்டி நடக்கின்றது. அது அதில் என்ன ஏற்படுச்சுன்னு சொன்னால், இப்போ தான் மெல்ல வந்து ஏதத் யத் ரிக்வேதக யஜுர்வேதக சாமவேதக அதர்வாங்கிரச அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக ஒவ்வொரு வேதமும் பிறந்துச்சுன்னு சொல்கிறார். அது உருவானுச்சு. முதல்ல என்ன ஆனிச்சுன்னா, ஏன்னா இந்த யஜுர் ரிக்வேதம் நமக்கு தெரியும், உள்ள வேதங்களே ரொம்ப பழமையானது ரிக்வேதம் தான். ரிக்வேதம் அப்புறம் யஜுர்வேதம் அப்புறம் சாமவேதம் அப்புறம் அதர்வண வேதம்னு அதர்வ அப்படி அதர்வா அப்படின்ற ஒரு 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 ரிஷியும் ஆங்கிரஸ் அங்கிரஸ்னு கேள்வி வெளிப்படும் இன்னொரு உபநிஷத்தில் படிச்சிருக்கோம். ஆங்கிரஸ் அப்படின்ற இன்னொரு ரிஷியும் இவங்களாம் சேர்ந்து வகுத்து கொடுத்த இந்த அதர்வண வேதமும் உருவானுச்சு. அதன் பிறகு இதிகாசம். அப்போ இங்கே இதிகாசம் வரிசையாக சொல்கிறார்ல, இதிகாசம் எட்டு விஷயங்கள் சொல்கிறாரு. இதிகாசம் ஸ்லோக என்ன புராணம் வித்யா உபனிஷத்து அப்படி சொல்கிறார்ல. இங்கே சொல்கிற இதிகாசம் அந்த நம்ம சொல்கிற இதிகாசம் வந்து ராமாயணம் மகாபாரதம் மேகதூதம் இப்படிலாம் இதிகாசம் சொல்கிறோம் இல்லையா, அந்த இதிகாசம் சொல்லலை அவர். வேதத்திலே உள்ள சில கதைகள்லாம் இருக்கு இல்லையா, அது இதிகா வேதத்தில் ஒரு என்ன கதை, இப்போ நச்சிகேதன் கதை இருக்குது, ஆங்கிரஸ் கதை இருக்குது, ஸ்வேதகேது கதை இருக்குது, அது இதிகாசம் சொல்கிறாரு. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், வேதத்துலேருந்து எடுத்த வேதத்திலிருந்து பிறகு வந்த ஆச்சாரியர்கள் பிறகு வந்த முனிவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வேதத்துலேருந்து இதிகாசன்ற பேர் எடுத்து ஒரு வியாசர் வந்து என்ன ஒரு 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 வால்மீகி வந்து ராமாயணத்தையும் ஒரு வியாசர் வந்து மகாபாரதத்தையும் பாகவதம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னால் இதிகாசத்துக்கு வந்து இதுக்கு இதிகாசன் பேர் கிடையாது. அதனால தான் பாருங்கள் புராணம், அதனால தான் பாருங்கள் வேதத்தில் இல்லாததுன்னு புராணங்கள் இருக்குது. அப்போ இந்த புராணம் நம்பணுமான்னு கேட்டால், அவங்க சொல்லக்கூடிய புராணம் அதுவல்ல. புராணம்னா இங்கே என்ன சொன்னால், அங்கே புராணம்னா வேதத்தில் சொல்லப்படுகின்ற சிருஷ்டி விசாரம், அங்கே எப்படி இந்த ஒட்டுமொத்த உலகம் படைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு விசாரம் இருக்குது பாருங்கள் வேதத்தில். நம்ம முண்டக்க உபநிஷத்தில் பார்த்துருக்கோம், ஏன்னா மாண்டூக்கியாவில் பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ அங்கே சொல்லப்பட்ட சிருஷ்டி விசாரம் தான் வந்து புராணம். நம்ம சொல்கிற இங்கே என்ன புராணம் அது, என்னமோ ஒரு புராணம் அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன புராணம் அது கல்கிய என்ன என்னமோ ஒரு புராணத்து வந்து நிறைய கதைலாம் சொல்லி உள்ள பயமுறுத்துவாங்க, குடும்ப இதில் போட்டு வருத்தாங்க அதில் போட்டு எடுத்தாங்க சொல்லி, என்னது கருட புராணம்னு சொல்லிவிட்டு. இதெல்லாம் யார் விட்ட புராணம்னு தெரில, அப்புறம் விட்ட அப்புறம் வந்து புராணங்கள் இதெல்லாம். அதெல்லாம் நம்ம ரொம்ப நம்பணும்னு கட்டாயம் கிடையாது நாம். ஏன்னா ரொம்ப புராணம்னு சொல்லிவிட்டு இதை சொல்லிட்டு இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன இதை போட்டு வறுக்கணுன்றாங்க, தெளிக்கணுன்றாங்க, அடிக்கணுன்றாங்க, புரட்டணுன்றாங்க சொல்லிவிட்டு நம்ம குழம்பி போகிறோம். வேதங்கள் பேசுகின்ற புராணம் எதுன்னு சொன்னால் இந்த புராணங்கள் அல்ல, இதெல்லாம் பிறகு லேட்டாக பிறகு வந்து எழுதப்பட்ட புராணங்கள் இதெல்லாம். அது நம்ம புரிஞ்சுக்குவோம். அது கருட புராணமாக இருக்கட்டும், இல்லை கச்சியப்ப சிவாச்சாரிய எழுதிய சிவபுராணமாக இருக்கட்டும், அல்ல விதேவி புராணமாக இருக்கட்டும், எந்த புராணமாக இருக்கட்டுமே ஸ்கந்த புராணமாக இருக்கட்டும், அதில் பிறகு ரொம்ப பிற்காலத்தில் எழுதப்பட்டது புராணங்கள். இங்கே சொல்லக்கூடிய புராணம் என்னன்னு கேட்டால், வேதாந்தத்தில் பேசப்படுகின்ற சிருஷ்டி பிரகரணம். சிருஷ்டினா எப்படி இந்த உலகம் செய்யப்பட்டது அப்படின்றது ஒன்று. அப்புறம் வித்யா, வித்யானா ஆர்ட், கலை இலக்கியம், ஏலேசை நாடகம், வித்யா சிலபசாஸ்திரம், நட்சத்திர வித்யா அப்படின்னு நாரதர் வந்து சொல்லுவார் பாருங்கள், ஒரு ஒரு வித்யா தினக்க வித்யா நான் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த வித்யா இந்த கலைகள். அப்புறம் உபனிஷத் அப்படின்னு சொன்னால், இங்கே பேசப்படிய உபனிஷத் வந்து வேதத்தில் இருக்கிற ஞானம், அதுதான் உபனிஷத். வேதத்தில் இருக்கின்ற ரகசிய ஞானம், என்ன ஞானம், சத்தியச சத்தியம் அப்படின்னு படித்தோம்ல, அது என்ன புரிஞ்சு ஒன்றும் புரியல. அப்போ ரகசியம் சொல்கிறார், அல்லது ஆத்ம இது ஏவ உபாசி இதெல்லாம் படிக்கிறோம்ல, அதுக்கு அர்த்தமே வேறு சொல்ல போகிறோம் பார்த்துக்கலாம். ஆக இங்கே வேதத்தில் சொல்லப்பட்ட ரகசியங்கள் பேருக்கு உபனிஷத்துன்னு அர்த்தம். கீதிலும் என்ன இருக்குது, ரகசியம் இருக்குது. ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லியிருக்கா சில விஷயங்கள்லாம் நமக்கு என்ன ஒரு தடவை படித்தோம் புரியும், சும்மா படித்தா ஒன்றும் புரியாது நமக்கு, விளக்கம் தேவை இருக்குது, சங்கரனுடைய விளக்கம் நமக்கு தேவைப்பட்டிருக்கு. அப்புறம் ஸ்லோக்கக, ஸ்லோக்கன்னா அது மந்த்ரா போர்ஷன். அப்புறம் சூத்ராணி, சூத்ராணினா சுருக்கம், சுருக்கமாக சொல்கிறது. நம்ம வந்து சொல்கிறோம்ல சூத்திர வாக்கியம் சொல்லிட்டு, ஸ்ருதி வாக்கியம் அப்புறம் சூத்திர வாக்கியம் சொல்கிறோம் இல்லையா. அப்போ சூத்திர வாக்கியம் விருத்தி வாக்கியம் சொல்லுவோம். எது எது சூத்திர வாக்கியம், பிரம்மவித் ஆப்னோதி பரம் அப்படின்றது உபநிஷத்தில் நம்ம படித்தது. பிரம்மவித் ஆப்னோதி பரம், அவன் வந்து பரத்தை அடிக்கின்றான் பிரம்மவித்து அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம் இல்லையா, அது வந்து சூத்திர வாக்கியம். அப்போ விருத்தி வாக்கியம் என்ன, பிரம்மம்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம், அது விருத்தி வாக்கியம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே உபநிஷத்துலெல்லாம் நம்ம கேட்டது படித்தது, நீங்கள் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான், ரைட். அப்புறம் வியாக்கியானம், வியாக்கியானம் வியாக்கியானானை அணு வியாக்கியான விருத்தி வாக்கியம், அவ்வியாக்கியானானின்னு சொல்லி விருத்தி வாக்கியத்துக்கு வந்து இன்னும் விளக்கம் சொல்கிற வாக்கியங்கள். இப்படி இது எல்லாம் வந்து படைப்பில் ஏற்பட்டதுன்னு முடிக்கிறார். இதுதான் படைப்பு, இவ்வளோ விஷயங்கள் ஏற்பட்டுச்சு. அஸ்ய ஏவையே தானே நிஷ் சுவாணி தானே, இது எல்லாமே எங்கிருந்து வந்துச்சு, ஸ்வ அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னால், அவர் சுயம்புன்னு சொல்ல வர்றார். யார், ஈஸ்வரன் சுயம்பு, தான் தோன்றி, தான் தோன்றி சுயம்பா எழுந்து இப்படி விரிந்து இந்த உலகம் இந்த ஒட்டுமொத்த சிருஷ்டியை நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அப்போ அது புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றி அடுத்து நாம் சிந்திக்கலாம். முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், எப்படி ஏற்பட்டுச்சுன்னு கேட்குறத விட இங்கே இருக்கிறது எப்படி டீல் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இட்ஸ் ஆல்ரெடி தே, நமக்கு முன்னால் ஒட்டுமொத்த சிருஷ்டி இருக்குது, எப்படி வந்துச்சு ஏதா வந்துச்சுன்றத விட இதை எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி டீல் பண்ணுறது, எப்படி டெலிவர் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இப்படி உபனிஷத் தொடர்ந்து இந்த சிருஷ்டி பிரகடனத்தை முடிக்குது. அடுத்து என்ன, லயம் இல்லை, அதை நாம் அடுத்த வகுப்பில் சந்தித்து சிந்திப்போம். நன்றி, வணக்கம், அறிவோம். தட் சத்.